بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وبعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم الله تعالى ينكم لكم பலன் தரக்கூடிய இல்மையும் சாலிஹான அமலையும் ஹலாலான ரிஸ்கையும் அல்லாஹுடைய அச்சத்தையும் இம்மை மறுமையின் வெற்றியையும் தர வேண்டும் என்றும் நாம் கூடியிருக்கக்கூடிய இந்த அமர்வில் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் உண்மையான விளக்கத்தையும் தர வேண்டும் என்று அல்லாஹுவிடத்திலே வேண்டியவனாக துஆ கேட்டவனாக ஆரம்பம் செய்கிறேன். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சகோதரிகளே, மாணவிகளே, இன்று நாம் கூடியிருக்கக்கூடிய இந்த கல்வி வகுப்பினுடைய நோக்கம் கைஃப நஃபஹம் அத்தீன், மா ஹிய உஸூல் அல் ஃபஹ்ம் லிதீனினா, நம்முடைய மார்க்கத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது, நம்முடைய மார்க்கத்தை நாம் எப்படி புரிவது, நம்முடைய மார்க்கத்தை நாம் எப்படி அணுகுவது, இந்த ஒரு தலைப்புக்கு ஏன் இன்று அவசியம் என்றால், எதுவரை ஒரு மனிதன் தான் செல்லக்கூடிய அந்த இலக்குடைய சரியான பாதையை அறிய மாட்டானோ அந்த இலக்கை நோக்கி அவனுடைய பயணம் சரியாக அமையாது. இப்ப இங்கிருந்து மெட்ராஸ் போனோம், சரியா? அப்ப மெட்ராஸ் போற ரூட்டிலே பயணித்தால் தான் மெட்ராஸுக்கு போக முடியும், இல்லையா? இங்கிருந்து கன்னியாகுமரி போற ரூட்ல, நேர் ஆப்போசிட் ரூட்ல ஒரு மனிதர் வண்டியுடைய ஸ்டேரிங்க வைத்துக் கொண்டு நான் மெட்ராஸ் போறேன் என்று சொன்னால் அவரை நீங்கள் என்ன சொல்வீர்கள், என்ன சொல்லுவீங்க? பலமுறை அவருக்கு சொல்லப்படுகிறது, இது மெட்ராஸை நோக்கி செல்லக்கூடிய வழி அல்ல, அவருக்கு வழி காட்டப்படுகிறது. இருந்தும் அந்த வழியிலே அவர் திரும்பாமல், வாகனத்தை திருப்பாமல், அவர் எதிர்த்து செயலையே சென்று கொண்டிருந்தால் அவர் சொல்றார், இந்த ரோடு ரொம்ப நல்ல சூப்பரா இருக்கு, இங்க நல்ல ஹைவே இருக்கு. அப்ப நமக்கு ஒரு இலக்கு என்றால் அந்த இலக்கை நோக்கி நாம் செல்லக்கூடிய பாதை நேரான சரியான பாதையாக இருக்க வேண்டும். ஆகவேதான் நாம் துஆ கேட்கிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு அஸ்ஸிராத்துல் முஸ்தகீமை காண்பிப்பாயாக. ஒரு அர்த்தம் இப்னு கஸீர் மூன்று அர்த்தம் சொல்கிறார்கள். இமாம் இப்னு கஸீர் உங்களுக்கு தெரியும், தஃப்ஸீர் இப்னு கஸீர் பெரிய இமாம், என்ன கூறுகிறார்கள், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினா இஹ்தி என்ற வார்த்தைக்கு இமாம் இப்னு கஸீர் மூன்று அர்த்தம் கூறுகிறார்கள். ஒரு அர்த்தம் என்ன, எங்களுக்கு நேர் வழியை காண்பிப்பாயாக, அரினா அரி என்ற அர்த்தம், அரா யுரி இராகத்தன், காண்பிப்பாயாக. அப்ப அஸ்ராத் அல் முஸ்தகீம், அஸ்ராத் என்றால் பாதை, அல் முஸ்தகீம் என்றால் கோணல் இல்லாத நேர் வழிக்கு அல் முஸ்தகீம் என்று சொல்வார்கள். இஸ்தகாம எஸ்தகீமு இஸ்திகாமதன் ஃபஹுவ முஸ்தகீமுன், ரொம்ப ஸ்ட்ரைட்டா
மிக சரியாக, மிக நேராக, அதாவது பாயிண்ட் டு பாயிண்ட், அந்த மாதிரியான பாதைக்கு அஸ்ராத் அல் முஸ்தகீம். எந்த விதமான வளைவு, எந்த விதமான கோணல், அதே போல மேடு பள்ளம் எதுவுமே இல்லாம நேரா இருக்கக்கூடிய பாதை அஸ்ராத் அல் முஸ்தகீம். சரியா? அப்ப ஒரு அர்த்தம் யாரெல்லாம் அந்த நேரான பாதையை எங்களுக்கு காண்பிப்பாயாக. சரி, என்ன நேரான பாதை? அது எதற்குரிய நேரான பாதை? வழி எதற்குரிய வழி? எங்கே நம்மை கொண்டு செல்லக்கூடிய வழி? அது தெரியணும்ல. இப்னு கஸீர் சொல்கிறார்கள், உன்னுடைய பொருத்தத்தின் பக்கம் நாங்கள் வருவதற்கு, நீ நல்லவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சொர்க்கத்தின் பக்கம் நாங்கள் வருவதற்கு, அதாவது அந்த பாதையில நம்ம கால் வைத்து விட்டால் நாம் செல்லக்கூடிய இடம் அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துள்ள சொர்க்கமாக இருக்க வேண்டும். அந்த பாதையிலே நாம் கால் வைத்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் அந்த பாதையினுடைய முடிவு நம்மை எங்கே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும்? சொர்க்கம், தாருல் கராமா, தாருல் ரஹ்மா, தாருல் சலாம், தாருல் நஈம், தாருல் மஹ்வா, தாருல் ஃபிர்தௌஸ், ராஹத்தான இடம். எப்படிப்பட்ட இடம்? இமாம் முஸ்லிம் சொல்கிறார்கள், ஹதீஸ் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹு தஆலா சொர்க்கவாசிகளை பார்த்து சொல்வான், சொர்க்கவாசிகளே உள்ளே வாருங்கள், இன்னலக்கும் அன் தஹ்யூ ஃபலா தமூது, உங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கை, மூத்து இல்லை, வைதலக்கும் அன் தஷிப்பு ஃபலா தஹரமு, உங்களுக்கு வாலிபம், நோ வயோதிகம், உங்களுக்கு உடல் ஆரோக்கியம், உடல் சுகமாக இருப்பீர்கள், நோய் கிடையாது, நோ பிபி, நோ சுகர், நோ கொலஸ்ட்ரால், எந்த பிரச்சனையும் கிடையாது, சளி தொல்லை கூட கிடையாது, எந்த விதமான டென்ஷன் கிடையாது, உங்களுக்கு இன்பமே இன்பம், மனக்கவலைகளே இருக்காது, மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீர்கள், நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், கவலைப்பட மாட்டீர்கள். சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசை இருக்கா இல்லையா சொல்லுங்கம்மா. அல்லாஹ் அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு நசீபாக்கணும். அல்லாஹ் அக்பர், அது கிடைச்சிதான் முடிச்சு. இந்த துன்யால நம்ம படக்கூடிய கஷ்டம், இந்த துன்யாவுடைய சிரமங்கள் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லா கவலைகளையும், கஷ்டங்களையும், துன்பங்களையும், துயரங்களையும், சோதனைகளையும், அனைத்து விதமான வேதனைகளையும் ஒரு அடியான் சொர்க்கத்தை பார்த்த உடனே மறந்துடும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை மகிழ்ச்சியால் நிரப்பி விடுவான், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தால் நிரப்பி விடுவான். அல்ஹம்துலில்லாஹ். சரியா? ஹை விஷயத்துக்கு வாங்க. அப்ப இப்னு கஸீர் என்ன கூறுகிறார்கள், யாரு அந்த நேரான பாதையை எங்களுக்கு காண்பிப்பாயாக. ஹை, அல்லாஹ் காண்பித்தானா இல்லையா? காண்பித்து விட்டான். எப்போது அல்லாஹு தஆலா குர்ஆனையும் நபியையும் நமக்கு இறக்கி அனுப்பினானோ, குர்ஆனை இறக்கி நபியை அனுப்பினானோ, அந்த நேரான பாதை நமக்கு சொல்லுங்க காண்பிக்கப்பட்டு விட்டது. நேரான பாதை நமக்கு காண்பிக்கப்பட்டு விட்டது. அல்ஹம்துலில்லாஹ், நபி அனுப்பப்பட்டார்கள், அவர்களுக்கு குர்ஆன் வழங்கப்பட்டு விட்டது. குர்ஆனும் ஹுதா, ஜாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதன், குர்ஆனும் நேர்வழி காட்டக்கூடியது, நபியும் நேர்வழி காட்டக்கூடியவர்கள். நபியே நீங்கள் நேர்வழி காட்டுகிறீர்கள், அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறான், நபியே அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு நீங்கள் நேரான பாதையின் பக்கம் மக்களை அழைக்கிறீர்கள். நபியும் நமக்கு அனுப்பப்பட்டு விட்டார்கள், குர்ஆனும் நமக்கு கிடைத்து விட்டது. அடுத்து இப்னு கஸீர் என்ன கூறுகிறார்கள், இஹ்தினா என்பதற்கு, யா அல்லாஹ் அந்த நேரான பாதையில் எங்களை வழி நடத்துவாயாக. இஹ்தி என்பதற்கு இன்னொரு அர்த்தம் என்ன, எங்களை அந்த பாதையில் நடத்தி செல்வாயாக. ஏன், மை யஹ்தில்லா ஃபலா முதில்ல லஹு, அல்லாஹ் என்ன கூறுகிறான், அல்லாஹ் யாரை நேர்வழி நடத்துவானோ அவரை யாரும் வழிகெடுக்க முடியாது. அல்லாஹ் யாரை வழிகெடுப்பானோ அவர்களை யாரும் நேர்வழி காட்ட முடியாது. மன் யஹ்தில்லா ஃபஹுவல் முஹ்தத் வமன் யுத்லில் ஃபலன் தஜித லஹு வலியம் முர்ஷிதா. அல்லாஹ் யாரை நேர்வழி காட்டுகின்றானோ அவர்கள்தான் நேர்வழி நடப்பவர்கள். அல்லாஹ் யாரை வழிகெடுத்து விடுகின்றானோ நபியே அவர்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய பாதுகாவலர்கள் யாரையும் நீங்கள் காண மாட்டீர்கள். அப்ப நேரான பாதை எது என்று நமக்கு தெரிந்துவிட்டால் மட்டும் போதுமா? யாரெல்லாம் என்னை அந்த பாதையில் நீ நடத்து என்று அல்லாவிடத்திலே தௌஃபீக் அந்த அருளையும் நாம் வேண்ட வேண்டுமா என்றால், நேரான பாதையை அல்லாஹ் நமக்கு காண்பித்துக் கொடுப்பதை போன்று யாரெல்லாம் உன்னுடைய அருளால் அந்த நேரான பாதையில் என்னை நீ வழி நடத்து என்று அல்லாஹ்விடத்திலே நாம் துஆவும் கேட்க வேண்டும். நமக்கு நேரான பாதையின் அறிவு கிடைப்பதால் மட்டும் நான் நேர்வழி பெற்றவன் என்று நாம் கூற முடியாது. உங்களுக்கு தெரியும் நபிமார்களுடைய கூற்று, வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ், வமா தௌஃபீகி. சூரா ஹூதுடைய 88வது வசனம், வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ், 11வது அத்தியாயத்தின் 88வது வசனம். ஒவ்வொரு நபியும் இந்த வார்த்தையை தான் சொன்னார்கள், நான் நல்ல அமல் எதையும் செய்வதற்கு வாய்ப்பு பெற மாட்டேன், அல்லாஹ்வை கொண்டே தவிர. சரி, இன்னொரு ஒரு துவா, ஒரு திக்ர், நாம் எல்லாம் எப்போதும் அதிகமா சொல்ல வேண்டிய திக்ர் இன்ஷா அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருப்போம் என்று நினைக்கிறேன். லா ஹவ்லா வலா குவ்வத இல்லா பில்லாஹ், ரொம்ப முக்கியமான திக்ர், அதிகமா செய்ய வேண்டிய திக்ர், மறந்துடக்கூடாது இந்த திக்ர. உங்களுடைய கஷ்ட காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டும், சிரமத்தில் செய்ய வேண்டும், இன்பத்தில் செய்ய வேண்டும், துன்பத்தில் செய்ய வேண்டும், உங்களுக்கு ஏதாவது குழப்பம் என்றால் செய்ய வேண்டும். ரொம்ப முக்கியமான திக்ர், லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். மா மஅனா லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ், ஐ லா ஹவ்ல மினல் மஅசியா ولا طاقه على الطاعه الا بتوفيق من الله. நான் பாவத்திலிருந்து தப்பிக்க மாட்டேன், தப்பிக்க முடியாது. நான் நன்மை செய்வதற்கு ஆற்றல் பெற முடியாது, அல்லாஹ்வுடைய அருள் இருந்தாலே தவிர. அதாவது நான் என்னுடைய திறமையால், அறிவால், என்னுடைய சக்தியால் நான் பாவத்திலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளவும் முடியாது. சொல்லுங்க, அது போன்று எந்த ஒரு நன்மையை செய்வதற்கும் என்னுடைய திறமையால், ஆற்றலால் முடியாது, அல்லாஹ் நாடினாலே தவிர, அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இருந்தாலே தவிர. ஆகவேதான் அல்லாஹ்விடத்தில் இந்த துஆவை, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற துஆவை நபியும் கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குலஃபாக்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், இமாம்கள், சாலிஹீன்கள், எல்லா மூமின்களும் கேட்டார்கள். இன்று வரை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இறுதி நாள் வரை, ஒவ்வொருவருடைய இறுதி மூச்சு வரை இந்த துஆவை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த துஆவை கேட்பது ஃபர்லாக ஆகிவிட்டது. இந்த துஆ, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற துஆவை கேட்பது, இந்த துஆவை கேட்பது ஃபர்ல். நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை தொழுகையில் ஓதுவது ஃபர்லா இல்லையா? ஃபர்ல். ஃபர்லான தொழுகையில் ஓதுவதும் ஃபர்ல், நஃபிலான தொழுகையில் ஓதுவதும் ஃபர்ல். இந்த துஆவை அல்லாஹு தஆலா நம் மீது ஃபர்லாகவே ஆக்கிவிட்டான், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். சரி, அப்ப இரண்டாவது அர்த்தம் இமாம் இப்னு கஸீர் என்ன சொல்கிறார்கள், அந்த நேரான பாதையில் நீ எங்களை வழிநடத்து, நன்மை செய்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு தா, தீமையை விட்டு விலகுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடு, எங்களை பாதுகாத்துக்கொள், எங்களுக்கு எங்களை நன்மையின் பக்கம் இழுத்து செல்வாயாக. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நன்மையின் பக்கம் எங்களை இழுத்து செல்வாயாக. மூன்றாவது, இஹ்தி என்ற வார்த்தையினுடைய மூன்றாவது விளக்கம் என்ன சொல்கிறார்கள், சப்பித்னா அலல் ஹுதா ஹத்தல் மௌத். சொல்லுங்க, சப்பித்னா அலல் ஹுதா ஹத்தல் மூத். யா அல்லாஹ், நீ எங்களுக்கு காண்பித்த எங்களை வழி நடத்துகின்ற அந்த நேரான பாதையில் மௌத்து வரை எங்களை உறுதியாக இருக்கவை. அதுதான் வலா தமூத்துன்ன இல்லா வாழ்த்தும் முஸ்லிமூன். அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, நீங்கள் முஸ்லிம்களாக இருக்கின்ற நிலையில் தவிர நீங்கள் மரணிக்க வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மௌத்து வந்தோட கலிமா சொல்லி முஸ்லீம் ஆகி விடுவதா? யாருக்கு தெரியும் எப்போது எங்கே எந்த நிலையில் மௌத்து வரும் என்று? அதற்கு முன்பே முஸ்லீமாக இருந்து நேர்வழியில் இருப்பவர்களுக்குத்தான் அவர்கள் முஸ்லீமாக இருக்கின்ற நிலையில் மரணம் என்பது வரும். புரியுதா இல்லையா? அப்ப மூன்று விளக்கத்தை இப்னு கஸீர் பதிவு செய்கிறார்கள் நமது சிறந்த முஃபஸ்ஸிர்களிடமிருந்து. ஒன்று என்ன? நேரான பாதையை காண்பி. இரண்டாவது, நேரான பாதையிலே எங்களை வழிநடத்து, நாங்களாக செல்ல முடியாது. முதலாவது அர்த்தம், நேரான பாதையை காண்பி. நாங்களாக எங்களுடைய அறிவை கொண்டு நேரான வழியை புரிந்து கொள்ள முடியாது, நீ எங்களுக்கு அதை காண்பித்துக் கொடு. அதான் குரான் மூலமாக நபியின் சுன்னாவின் மூலமாக நமக்கு காண்பிக்கப்பட்டது. இரண்டாவது, அதிலே எங்களை வழிநடத்து. மூன்றாவது, அதிலேயே எங்களை உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்தி பலப்படுத்தி பலப்படுத்தி பாதுகாத்து பாதுகாத்து வை. எதுவரை? அந்த நேரான வழியிலேயே நாங்கள் மரணிக்கின்றவரை. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த துவா நமக்கு எவ்வளவு முக்கியம். இந்த ஒரு பயபக்தியோட இந்த துவாவை நாம் செய்ய வேண்டும். சரியா? விஷயத்துக்கு வாங்க. அடுத்து மாணவிகளே, நம்முடைய மார்க்கம் இஸ்லாம். எத்தனாவது வசனம்? மூன்றாவது அத்தியாயத்தினுடைய 19வது வசனம். மூன்றாவது அத்தியாயத்தின் 19வது வசனம், அல்லாஹ்விடத்திலே மார்க்கம் என்பது இஸ்லாம். முடிச்சு. அப்ப இதை தவிர வேறொரு மார்க்கத்தை நாம் கற்பனை செய்து பார்க்கவே முடியாது. இதே மூன்றாவது அத்தியாயத்தினுடைய 85வது வசனம், வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின்ஹு. யார் இஸ்லாமை தவிர வேறொன்றை மார்க்கமாக ஏற்றுக்கொள்ள தேடுவாரோ அவரிடமிருந்து அந்த மார்க்கம் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் ஒத்துக்கொள்ள மாட்டான். எவ்வளவுதான் அது அழகாக இருந்தாலும் சரி, அதிகமான மக்கள் தொகையில் இருந்தாலும் சரி, இஸ்லாம் ஒன்றை தவிர வேறொன்றை அல்லாஹு தஆலா யாரிடமிருந்தும் மார்க்கமாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவர் எவ்வளவுதான் பரிசுத்தமா இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் பயபக்தியா இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் ஒழுக்கமா இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் நல்லவராக இருந்தாலும் சரி, என்னென்ன விதத்தில் அவர் அல்லாஹுவை வழிபடுகிறேன் என்று அவர் வழிபட்டாலும் சரி, இந்த இஸ்லாம் ஒன்றை தவிர வேறொன்றை யார் மார்க்கமாக ஏற்றுக்கொண்டிருப்பார்களோ அவர்களிடமிருந்து எந்த நன்மையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. மறுமையில் அவர்கள் நஷ்டவாளிகளாக இருப்பார்கள். அவர்கள் செய்கின்ற புண்ணியங்களுக்கு இந்த உலகத்திலேயே கூலிகள் கொடுக்கப்பட்டுவிடும். மறுமையில் அவர்களுக்கு எந்த விதமான கூலியும் இருக்காது. ஆகவே அல்லாஹ்விடத்தில் நம்ம துவா செய்யணும், யா அல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் என்னை உறுதிப்படுத்து, நான் முஸ்லீமாக இருக்கின்ற நிலையில் என்னை நீ உயிர் கைப்பற்றுவாயாக. சரியா? யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் எவ்வளவு பெரிய நபி, அவங்களும் நபி, அதே போல அவங்களுடைய தந்தை, அவங்க யாரு? தந்தை யாருமா? யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்க நபி. அவங்களுடைய தந்தை யாரு? யார் இப்ராஹிம் நபின்னு சொன்னது? அந்த விஞ்ஞானி, விஞ்ஞானி யாரு? யாக்கூப் நபியுடைய அத்தா வாப்பா. என்னமா? கீழக்கரையில வாப்பா. யாக்கூப் நபியுடைய வாப்பா இப்ராஹிம் நபின்னு சொன்ன விஞ்ஞானி யாருன்னு எனக்கு தெரியணும். யாரு? சரி, புரியுதா? இதெல்லாம் தெரியணுமா இல்லையா? அல்லாஹு அக்பர். நம்ம அத்தா நம்ம பாட்டம் பூட்டன தெரிஞ்சுக்கிறத விட முதல்ல யார தெரிஞ்சுக்கணும்? நபிமார்களை தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, விஷயத்துக்கு வாங்க. அப்ப யூசுப் நபி, அவங்க அத்தா, அவங்க வாப்பா யாரு? யாக்கூப் நபி, அவங்க வாப்பா யாரு? இஸ்ஹாக் நபி, அவங்க வாப்பா யாரு? இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி நபியினா வ அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அக்பர். அந்த நபி செஞ்ச துஆவை
அல்லாஹு தஆலா 12வது அத்தியாயம் 101வது வசனத்திலே கூறுகிறான், தவஃபனி முஸ்லிமா وألحقني بالصالحين أنت ولي في الدنيا والآخرة توفني مسلما وألحقني بالصالحين الله ورتل கையேந்திரன் يا الله أنت ولي நீதான் என்னுடைய பொறுப்பாளன் நீதான் என்னுடைய பாதுகாவலன் எனது இரட்சகன் உலகத்திலும் மறுமையிலும் இந்த உலகிலும் நீயே எனக்கு பொறுப்பாளன் நீ என்னை உயிர் கைப்பற்றிக் கொள் நான் முஸ்லீமாக இருக்கின்ற நிலையில் ஒரு நபி அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பயத்தோட பக்தியோட கேட்கிறாங்க, யா அல்லாஹ் நான் பயப்படுகிறேன் எனது மரணத்தை குறித்து, நீ என்னுடைய உயிரை கைப்பற்றும் போது நான் முஸ்லீமாக இருக்கின்ற நிலையில் என்னுடைய உயிரை கைப்பற்றுவாயாக, அடுத்து வஅல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன் நல்லவர்களோடு என்னை சேர்ப்பாயாக, அதாவது சொர்க்கத்தில் நல்லவர்கள் யார், இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் யாக்கூப் அவர்களோடு என்னை சேர்ப்பாயாக. சரியா விஷயத்துக்கு வாங்க. ஆகவே இந்த தீன் என்பது இஸ்லாம் தான், இஸ்லாம் தான் நாம் வாழும்போது பின்பற்ற வேண்டிய மார்க்கம், நாம் மரணிக்கும் போதும் நாம் பின்பற்றி இருக்க வேண்டிய மார்க்கம் இது இஸ்லாம் தான் அல்ஹம்துலில்லாஹ். சரியா, இப்ப இந்த சின்ன அமர்வுல இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் பின்பற்றுவதில் எப்படிப்பட்ட அணுகுமுறையை நாம் கையாண்டால் பின்பற்றினால் இன்ஷா அல்லாஹ் இந்த நேர்வழி நமக்கு முழுமையாக கிடைக்கும், இந்த நேர்வழியில் நாம் உறுதியாக இருக்க முடியும், இந்த நேர்வழியிலேயே நாம் மரணம் வரை நிலைத்திருக்க முடியும். அதைதான் இந்த ஒரு சின்ன அமர்வுல சுருக்கமா பார்க்கப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா, அதனால கவனமா கேட்பீங்களா மாணவிகளே? ஒரு சின்ன ஒரு ஒரு கருத்து சொல்ற கவனிங்க. பொதுவா மனிதர்களுடைய நிலை பொதுவா இரண்டு விதமாக இருக்கும். ஒன்று கண்மூடித்தனமாக கண்டதையெல்லாம் ஏற்றுக்கொள்வது, ஒன்று கண்மூடித்தனமாக கண்டதையெல்லாம் நம்புவது. அப்ப ஒரு கூட்டம் எப்படி, யார் சொன்னாலும் சரி எதை சொன்னாலும் சரி எப்படி சொன்னாலும் சரி நம்பிக்கை வேண்டியது, புரியுதா? இந்த பண்பாடுதான் முஷ்ரிக்குகளுடைய பண்பாடு. ஷிர்க் செய்யறவங்க இருக்காங்கல்ல, அவங்களை பாருங்க, பாம்பு புத்தம் வணங்குவாங்க, ஆட்டை வணங்குவான், மாட்டை வணங்குவான், கழுதைய வணங்குவான், மனுஷனை வணங்குவான், கல்ல வணங்குவான், என்ன டே இன்னைக்கு குளிக்காதனா குளிக்க மாட்டான், இன்னைக்கு கல்யாணம் பண்ணாதனா கல்யாணம் பண்ண மாட்டான், என்ன இன்னும் எந்த அளவுக்கு பெத்த புள்ள உனக்கு ராசியில கொண்டுறான்னு சொன்னா கூட கொண்டுவானு நல்லா பாதுகாக்க நடக்குதா இல்லையா, நடக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அரசாங்கங்கள்லாம் பயங்கரமான சட்டங்களை போட்டு கண்காணிக்கிறதுனால இந்த குழந்தை கொலைகள் என்பது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இல்லையா? இல்லைன்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடிலாம் மந்திரவாதிங்க சூனியக்காரங்க பேரை கேட்டுக்கிட்டு தலைப்புள்ளைய பணி கொடுக்கறது நிறைய இன்னும் வடநாட்டில் நடந்துட்டு தான் இருக்கு. அரசாங்கம் வந்து நிறைய விஷயங்களை வெளியே சொல்றது இல்லை, நல்லா பாதுகாக்கும் எல்லாத்தையும் நம்பிடுவான். இதை சுத்துனா சுத்துவான், இங்க பல்ட்டி அடினா பல்ட்டி அடிப்பான், இங்க இருந்து குதினா குதிப்பான், மண்டையை காட்டும் தேங்காய் உடைக்கிறேன்னு சொன்னாலும் மண்டையை காட்டும், என்ன வேணாலும் எதையுமே கேட்க மாட்டான். இதான் அஹ்லுல் ஷிர்க். இவங்களுக்கு பேர் தான் அஹ்லுல் ஜாஹிலியா. இவங்களுக்கு பேர் என்ன, அஹ்லுல் ஜாஹிலியா. அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்ம அந்த நிலைமையில இருந்து. நீங்க குர்ஆன்ல நிறைய படிச்சிருப்பீங்க, நிறைய படிச்சிருப்பீங்க. அவர்களுக்கு சொல்லப்பட்டால் وَإِذَا قِيلَ لَهُمْ تَعَالَوْا إِلَى مَا أَنزَلَ اللَّهُ அல்லாஹ் இறக்கிய வேதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் قَالُوا بَلْ نَتَّبِعُ آبَاءَنَا. உதாரணமா 2வது அத்தியாயத்தினுடைய 170வது வசனம், அதே போல 31வது அத்தியாயத்தின் 21வது வசனம். ஆமா, ஒரு கூட்டம் யார் எதை சொன்னாலும் எப்படிப்பட்டதை சொன்னாலும் எதுவுமே கேட்கறதில்லை. இப்ப அந்த முஷ்ரிக்குகள் பாருங்க,
ஒரு சூரியக்காரன் வந்து சொல்லுவான், ஒரு மந்திரவாதி சொல்லுவான், ஒரு சாமியார் சொல்லுவான், கதவை இந்த பக்கம் வைக்காதுன்னு சொல்லி உடனே சவுத்து இடிச்சுட்டு கதவை இடிச்சுட்டு சவுத்தாக்கிடுவான். இன்னொரு சூனியக்காரன் மந்திரவாதி வாஸ்து பாக்குறவன் ராசி பாக்குறவன் வருவான், டேய் என்னடா இங்கேதான்டா கதவு இருக்கணும் அப்படிமா. உடனே திரும்ப அங்க எதை சொன்னாலும் அல்லாஹ் பாதுகாக்க. இது அஹ்லுஷ் ஷிர்க், அஹ்லுல் ஜாஹிலியாவுடைய நிலைப்பாடு. இன்னொரு ஒரு கூட்டம் இருக்கிறது, அவர்கள் யார், இன்னொரு வகையான வழிகேடு இருக்கிறது. அது என்ன, உண்மையையும் ஏற்றுக்கொள்ள மறுப்பது, ஹக்கை ஏற்றுக்கொள்ள மறுப்பது. ஹக்கை எது உண்மை என்று உறுதியானதோ அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுப்பது, எல்லாவற்றையும் நிராகரிப்பது, எல்லாவற்றையும் நிராகரிப்பது. இவர்கள் யார், இவர்கள் பொதுவாக இருக்கக்கூடிய இறை மறுப்பாளர்கள், கடவுள் மறுப்பாளர்கள், எல்லாமே எங்களுடைய அறிவுதான் என்று சொல்லக்கூடிய இன்றைய சயின்ஸ் உலகம். நாங்கள் எதை கண்டுபிடிப்போமோ, நாங்கள் எதை அனுபவபூர்வமாக எங்களுடைய கண்ணுக்கு தெரியுமோ, எங்களுடைய அனுபவத்தில் எங்களுடைய கண்டுபிடிப்பில் எது கட்டுப்படுமோ வருமோ அதை மட்டுமே ஏற்றுக்கொள்வோம். அப்ப மறுமையில் எழுப்பப்படுவதை நம்ப மாட்டார்கள், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை நம்ப மாட்டார்கள், நபிமார்கள் அல்லாஹுவால் அனுப்பப்பட்டார்கள் என்பதை நம்ப மாட்டார்கள், நபிமார்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹி வருவதை நம்ப மாட்டார்கள், நபிமார்கள் காட்டிய அற்புதங்களை நம்ப மாட்டார்கள், வேதங்களை நம்ப மாட்டார்கள். சரியா, இவர்களில் ஒரு பிரிவினர்கள் தான் இந்த கம்யூனிசவாதிகள். சரியா, இப்ப நம்ம தமிழ்நாட்டில் கூட தீகா என்ற ஒரு அமைப்பு இருக்கும், திராவிட கழகம் என்று. சரியா, அல்லா பாதுகாக்கணும். இப்படி ரெண்டு வகையான மக்கள், ஒன்று யார் எதை சொன்னாலும் அதை சிந்திக்காமல் புரியாமல் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்பவர்கள், முஷ்ரிக்குகள், தக்லீதினுடைய மிக மட்டமான ஒரு வகையை செய்யக்கூடியவர்கள். இரண்டாவது வகை யார், எல்லாம் தங்களுடைய அறிவுதான், எல்லாம் தங்களுடைய அறிவு, எங்களுடைய அறிவை மிஞ்சி எதுவும் கிடையாது, நாங்கள் ரொம்ப பெரிய அதிபுத்திசாலிகள் என்று தங்களுடைய அறிவை எல்லாவற்றிலும் முன்னிலைப்படுத்தி அந்த அறிவின் பின்னால் மட்டும் செல்லக்கூடியவர்கள். சரியா, இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு புரியுதா, புரியுதா இல்லையா? இப்ப பாருங்க, இந்த ரெண்டுமே வழிகேடு. முதல்ல இந்த ரெண்டும் கண்மூடித்தனமாக யார் எதை சொன்னாலும் குருட்டுத்தனமாக பின்பற்றி செல்வதும் வழிகேடு, உண்மையை என்னுடைய அறிவை கொண்டு மட்டுமே புரிய முடியும் என்று அல்லாஹ்வுடைய வஹியை நிராகரிப்பது, இதுவும் வழிகேடு. அப்ப இஸ்லாம் என்ற நம்முடைய இந்த மார்க்கம் இரண்டுக்கும் இடையிலே ஒரு நடுநிலையான பாதையை காட்டுகிறது, இரண்டுக்கும் இடையில் ஒரு நடுநிலையான பாதையை காட்டுகிறது. இப்ப பாருங்க, ஒன்று நாம் கண்மூடித்தனமாக யார் எதை கூறினாலும் எப்படி நம்மை வழிநடத்தினாலும் நாம் செல்ல மாட்டோம், நாம் பின்பற்றுவது அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபி ஒருவரை மட்டும்தான், நபி ஒருவரை மட்டும்தான், இத்திபா. எங்களுக்கு ஆதாரம் தேவை, நாம் செய்வதற்கு ஆதாரம் தேவை. அந்த ஆதாரம் என்ன, அது குர்ஆனும் சுன்னாவுமாக இருக்க வேண்டும். அந்த ஆதாரம் குர்ஆனும் சுன்னாவுமாக இருக்க வேண்டும். பிறகு எங்களுடைய அறிவுக்கு புரியவில்லை என்றாலும் குர்ஆன் சுன்னாவில் உள்ளதை நாங்கள் நிராகரிக்க மாட்டோம். இந்த குர்ஆன் சுன்னாவிற்கு எதிரானதை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த அறிவை கொண்டு புரிந்து அதை நாங்கள் நிராகரிப்போம். நல்ல கவனிங்க, நாங்கள் முழுமையாக ஏன் எதற்கு எப்படி என்று கேட்காமல் நாம் பின்பற்றுவது குர்ஆனையும் சுன்னாவையும் மட்டும்தான், குர்ஆனையும் சுன்னாவையும் மட்டும்தான். இணை வைப்பவர்கள் அஹ்லுல் ஜாஹிலியா மடமைகால மக்கள், அவர்களை போன்று யார் எதை சொன்னாலும் எப்படி சொன்னாலும் நாம் அதன் பின்னால் அவர்களுக்கு பின்னால் செல்ல மாட்டோம். புரியுதா? இரண்டாவது என்ன, நாம் நம்முடைய அறிவை குர்ஆனையும் சுன்னாவையும் புரிவதற்கு பயன்படுத்துவோம், நிராகரிப்பதற்கு அல்ல. குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் உட்பட்டது எது, முரண்படக்கூடியது என்று பகுத்தறிவதற்கு அறிவை பயன்படுத்துவோம். அப்படி பயன்படுத்தி குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் உட்பட்டதை நாம் ஏற்றுக்கொள்வோம், குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரண்பட்டதை நாம் ஒதுக்கிவிடுவோம். திரும்ப உங்களுக்கு சொல்றேன், நாம் நம்முடைய அறிவை எதற்கு பயன்படுத்துவோம்? குர்ஆனையும் சுன்னாவையும் நிராகரிப்பதற்கு அல்ல, குர்ஆன் சுன்னாவின் மீது கேள்வி கேட்பதற்கு அல்ல, குர்ஆன் சுன்னாவின் மீது ஆட்சேபனை செய்வதற்கு அல்ல. நாம் நம்முடைய அறிவை நல்ல கவனிக்கிறோம், நாம் நம்முடைய அறிவை எதற்கு பயன்படுத்துவோம்? குர்ஆனையும் சுன்னாவையும் சிந்தித்து புரிவதற்கு பயன்படுத்துவோம், அதை நிராகரிப்பதற்கு அல்ல, அதன் மீது ஆட்சேபனை செய்வதற்கு அல்ல, அதிலே சந்தேகத்தை கிளப்புவதற்காக அல்ல, அதை குழப்புவதற்காக அல்ல. சரியா? அதுபோன்று குர்ஆனுக்கு உட்பட்டது எது, குர்ஆனுக்கு முரண்பட்டது எது என்று சிந்தித்து குர்ஆனுக்கு உட்பட்டதை ஏற்றுக்கொள்வதற்கும் குர்ஆனுக்கு முரணானதை, சுன்னாவுக்கு முரணானதை விட்டு விடுவதற்கும் ஒதுக்கி விடுவதற்கும் அறிவை பயன்படுத்துவோம். இப்ப திரும்ப இன்னும் சுருக்கமா சொல்றேன், கண்மூடித்தனமாக அனைவரையும் பின்பற்றுவதிலிருந்து விலகி குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுவதின் பக்கம் ஒதுங்கிவிடுவோம். இப்ப குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவது என்று வரும்போது இந்த கண்மூடித்தனம்ங்கிற வார்த்தை வராது. இது ஒரு சின்ன பாயிண்ட் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றும் பொழுது, முழுமையா பின்பற்றும் போது யாராவது சொன்னாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க, இன்னைக்கு இந்த அரண்மனைக்கார தௌஹீத் ஜமாத் மாதிரி நீங்க குர்ஆனையும் சுன்னாவையும் கண்மூடித்தனமா பின்பற்றுறீங்க, அது தப்பு. புரியுதா? குர்ஆனையும் சுன்னாவையும் முழுமையாக பின்பற்றுவதற்கு யாராவது கண்மூடித்தனமாக பின்பற்றுவது என்று கூறினால் அப்படி சொல்பவர் இஸ்லாமை விட்டு வெளியேறிவிட்டார், அவர் குஃப்ரிலே சென்று விட்டார். குர்ஆன் சுன்னாவை நீங்க முழுமையா பின்பற்றுகிறீர்கள், பின்னாடி நம்ம படிப்போம், நல்லா கவனிக்கணும், முழுமையா அதை நம்பி நீங்கள் நம்புகிறீர்கள். அப்ப யாராவது உங்களை வந்து நீ எப்படி கண்மூடித்தனமா குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற, குர்ஆன் ஹதீஸை சிந்திச்சுதான் நீ பின்பற்றணும், அதை நம்முடைய அறிவுல போட்டு பார்க்கணும், அந்த அறிவுக்கு ஏற்பதான் குர்ஆன் ஹதீஸை புரியணும் என்று யாராவது உங்களுக்கு சொன்னால் அவருக்கு நீங்க பதில் சொல்லாதீங்க, அவர் காஃபிர்னு புரிஞ்சுங்க. அவர் யாரு? யார் அவரு? காஃபிர். நேரடியா இப்லீஸ் கிட்ட கல்வி படிச்சுட்டு வந்திருக்கிறார். யார்கிட்ட கல்வி படிச்சுட்டு? இப்லீஸ் கிட்ட கல்வி படிச்சுட்டு வந்திருக்கிறார். சரி, இப்லீஸுக்கு அல்லாஹு தஆலா நேரடியாக கட்டளை கொடுத்தான். அது என்ன கட்டளை? ஆதமுக்கு சஜிதா செய். மலக்குகளோட சேர்ந்திருந்தா அல்லாஹ் எல்லாத்துக்கும் சொல்லிட்டான், நீங்க எல்லாருமே சஜிதா செய்யணும். அப்ப இந்த சைத்தான் அல்லாஹ்விடத்திலே ஏற்று பேசினானா எதிர்த்து பேசினானா? எதிர்த்து பேசினான். எப்படி எதிர்த்து பேசினான்? என்னுடைய ரப்பே, ஆதமை மண்ணால் படைத்தாய், என்னை நெருப்பால் படைத்தாய், நான் அவரை விட சிறந்தவன், ஆகவே நீ மண்ணால் படைத்த ஒருவருக்கு நான் சிறம்படிய மாட்டேன். நல்ல கவனிங்க, இது என்ன? தனக்கு கொடுக்கப்பட்ட அறிவை கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவன் முரண்பட்டான். அதான் நடந்துச்சு. தனக்கு கொடுக்கப்பட்ட அறிவை கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளையை எதிர்த்து பேசினான். அதாவது ரப்பே, என்னுடைய ரப்புன்னு தான் சொன்னான். சொல்லும் போதெல்லாம் என்னுடைய ரப்பு, என்னுடைய ரப்புன்னு தான். என்னுடைய ரப்பே, நீ சொல்வது சரியில்லைன்னா, என்னுடைய அறிவு சொல்வது கரெக்ட் அப்படின்னா, அதான் அதுக்கு அர்த்தம். நீ சொல்ற நான் அவருக்கு சரிதா செய்ய வேண்டும் என்று, ஆனா என் அறிவு என்ன சொல்றது, அவர் எனக்கு சரிதா செய்ய வேண்டும் என்று. அதான் அவன் நேரடியா சொல்லாம இப்படி சூசகமா சொன்னா, நான் அவரை விட சிறந்தவன், என்னை நீ நெருப்பால் படைத்தாய், ஹலத்தனி மின்னார் வஹலத்தஹு மின் தீன், அவரை மண்ணால் படைத்தாய். சூரா சாத் 38-75 வசனம். சரியா? அதே போல சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயத்தில் 12வது வசனம். அதே போல சூரத்துல் ஹிஜ்ர் 15வது அத்தியாயத்தினுடைய 33வது வசனம். இதெல்லாம் நீங்க சேர்த்து வச்சு படிச்சு பாருங்க. இவன் தான் என்னுடைய ரப்பு. யாரு? அல்லாஹ்தா. ஏன்னா அவன் நேரம் எங்க இருக்கான்? அப்ப 7வது வானத்தில் இருக்கான், எல்லா மலக்குகளோட அல்லாஹ் அரசுக்கு மேல இருக்கான், டைரக்டா அல்லாஹ் பேசுறான், எல்லாம் தெரியுது அவனுக்கு. அவன் தான் என்னுடைய ரப்புன்னு தெரிந்து கொண்டு, ரப்பு என்று அழைத்து கொண்டு, அப்ப ரப்பை அவன் எதிர்த்து பேசினான். எதை கொண்டு எதிர்த்து பேசினான்? தன்னுடைய அறிவை கொண்டு. என்ன அவன் எதிர்த்து பேசியது? என்ன? நீ சொல்றது தப்பு, நீ சொல்றதை என் அறிவு ஏற்றுக்க மாட்டேங்குது. என் அறிவு என்ன சொல்லுது? ஆதமை நீ எனக்கு சரிதா செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டும், அவரு எனக்கு செய்ய வேண்டும். ஏன்? என்னை நீ நெருப்பால் படைத்திருக்கிறாய், அவரை மண்ணினால் படைத்திருக்கிறாய், நான் அவரை விட உயர்ந்தவன். எனவே உயர்ந்தவருக்கு தான் தாழ்ந்தவர் கீழ்படிய வேண்டுமே தவிர, உயர்ந்தவர் தாழ்ந்தவருக்கு கீழ்படிவது இது அறிவுக்கு பொருத்தமானதல்ல. முடிச்சுட்டான் அல்லாஹ் உடனே, ஆஹா என்ன மாதிரி அறிவு பாரு அப்படின்னு அவனை மெச்சினானா? உடனே அல்லாஹு தஆலா அடுத்து சொன்ன வார்த்தை அவனுக்கு பதில்தான் கிடையாது. ஏன் நீ ஆதமுக்கு சரிதா செய்ய வேண்டும் என்றால், அதற்கு என்ன விளக்கம் என்றால், அது ஏன் அவசியம் என்றால், எந்த வகையில் ஆதம் உன்னை விட உயர்ந்தவர் என்றால், அப்படிலாம் அல்லாஹ் பேசுற. உடனே அல்லாஹ் சொன்னி, நீ கேவலமானவன், தூக்கி எறியப்பட்டவன், அருளை விட்டு ஒதுக்கப்பட்டவன், மறுமை வரை என்னுடைய சாபம் உன் மீது உண்டாகட்டும் என்று அல்லாஹு தஆலா அவனை ஒதுக்கிவிட்டான், விரட்டி விட்டான். சரி, இப்ப விஷயத்துக்கு வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி நபியினா முஹம்மத். திரும்ப திரும்ப நம்ம மெயின் முக்கியமான கருத்துக்கு வந்துடும். என்ன விஷயம்? அப்ப கண்மூடித்தனமா எல்லாவற்றையும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாம் ஏற்றுக்கொள்வது குர்ஆனையும் சுன்னாவையும் மட்டும்தான். குர்ஆனையும் சுன்னாவையும் முழுமையாக ஏற்றுக்கொள்வோம். குர்ஆனையும் சுன்னாவையும் முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு கண்மூடித்தனமாக பின்பற்றுதல் என்று யாராவது கூறினால் அவர் யார்? காஃபிர். குர்ஆனையும் சுன்னாவையும் முழுமையாக அப்படியே ஏற்றுக்கொள்ள கூடாது, நம்முடைய அறிவால் சிந்தித்து தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினால் அவர் யாரிடத்திலே கல்வி பிடித்தவர்? இபிலீஸ் இடத்திலே கல்வி பிடித்தவர். அதுக்கு தான் இந்த விளக்கம் உங்களுக்கு சொன்னேன். இப்ப புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? புரியுதா? குர்ஆனில் சுன்னாவில் வந்ததை ஒரு மனிதன் அதை மறுப்பதற்கு தன்னுடைய அறிவை பயன்படுத்தினால் அவன் யாருடைய மாணவன்? இபிலீசுடைய மாணவன். அவன் இபிலீசுடைய நேசன், அவுலியாவு ஷைத்தான், முத்தபியு ஷைத்தான். புரிஞ்சுச்சா? அடுத்து வாங்க. நம்முடைய அறிவு இது அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த அறிவு அல்லாஹ் ஏன் படைத்தான்? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கூறியதை புரிந்து கொள்வதற்காக. எதற்காக? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கூறியதை புரிந்து கொள்வதற்காக. ஒன்று. இரண்டாவது, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கூறியதற்கு உட்பட்டது எது என்பதை புரிந்து அதை ஏற்றுக்கொள்வதற்காக. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கூறியதற்கு முரண்பட்டது எது என்பதை புரிந்து அதை ஒதுக்கி விடுவதற்காக இந்த அறிவை அல்லாஹ் கொடுத்தான். இப்ப புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அறிவு ஏன் கொடுக்கப்பட்டுச்சு? குர்ஆன் சுன்னாவை புரிவதற்காக, அதற்கு உட்பட்டதை புரிந்து ஏற்றுக்கொள்வதற்காக, அதற்கு முரண்பட்டதை விலங்கி எது முரண்பட்டது என்பதை கண்டுபிடித்து அதை ஒதுக்கி விடுவதற்காக, விலக்கி விடுவதற்காகத்தான் நமக்கு அறிவு கொடுக்கப்பட்டது. புரிஞ்சுச்சா? இந்த ஒரு முன்னுரையை புரிஞ்சதுக்கு பிறகு இப்ப வாங்க. அப்ப நம்ம எல்லாரும் நம்ம விரும்புறோம், சொர்க்கம் நமக்கு வேணும், நமக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேண்டும், மறுமையிலே நமக்கு வெற்றி வேண்டும் என்று. சரியா? இப்ப அந்த வெற்றிக்கு உண்டான பாதை என்ன? நல்ல கவனிங்கம்மா, நல்ல கவனிங்க. ஒன்று அல் ஈமான். ஒன்று என்ன? அல் ஈமான். இரண்டாவது அஸ்ஸம. அஸ்ஸம், அஸ்ஸம், அலிஃப் லாம் மாரிஃபா சீன் மீம் ஐன். அஸ்ஸம், செவி சாய்ப்பது. மூன்றாவது அத்தா, அத்தா, எதை நம்பிக்கை கொண்டோமோ, எதை செவியுற்றோமோ அதற்கு கட்டுப்பட்டு விடுவது, கீழ்ப்படிந்து விடுவது. ஏற்றுக்கொள்வதை ஏற்றுக்கொள்வது மனதால், செயல்படுத்த வேண்டியதை நமது உடல் உறுப்புகளால். ஈமான், அஸ்ஸம, அத்தா. ஈமான் என்றால் என்ன? அல்லாஹ் கூறியதை அப்படியே நம்பிக்கை கொள்வது, அல்லாஹ்வுடைய தூதர் கூறியதை நம்பிக்கை கொள்வது. அஸ்ஸம, அவர்கள் கூறும்போது செவி கொடுத்து கேட்பது, எதிர்த்து பேசாமல் இருப்பது, குதர்க்கம் பண்ணாமல் இருப்பது. சாத்தியமா சாத்தியம் இல்லையா, இது எப்படி முடியுமா முடியாதா, இது அறிவுக்கு பொருந்துகிறதா இல்லையா, அறிவியல் இதை ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளாதா, அனுபவத்தால் இதை நிரூபிக்க முடியுமா முடியாதா, உலக மக்கள் இதை ஒப்புக்கொள்வார்களா இல்லையா. நமக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்க கேப்பீங்க, என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு, ஒரு நாள் உலகம் இதைத்தான் உண்மை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை வரும். கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றுக்கொண்டு வர்றாங்க இல்லையா. இன்றைக்கு சின்ன ஒரு இடையில ஒரு விளக்கம், மேலை நாட்டில் உள்ளவங்க, மேலை நாடு என்று சொன்னா வரைபடத்தில் பூமி வரைபடத்தில் உயரத்தில் இருக்கிறதுனால அவங்களை மேலை நாடுன்னு சொன்னோம். புரியுதா? ரொம்ப பேருக்கு மேலை நாடுன்னா என்னமோ நினைச்சுப்பீங்க, அப்படி கிடையாது. இந்த பூமி உருண்டை வரைஞ்சிருக்கிறாங்கல்ல, அதுல அவங்க எங்க இருக்கிறாங்க? நம்ம கீழே இருக்கிறோம், அவங்க மேல இருக்க, அதனால மேலை நாடுன்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? இந்த அமெரிக்கா, லண்டன், யூரோப்பு, அங்க இன்று மக்கள் கிறிஸ்துவத்தையும் நாத்திகத்தையும் விட்டுவிட்டு கூட்டம் கூட்டமாக இஸ்லாமை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமுக்கு எதிராக எவ்வளவு பிரச்சாரம் செய்யப்படுகிறதோ அவ்வளவு வேகமாக இஸ்லாமை நோக்கி ஆண்கள் பெண்கள் என்று வந்து கொண்டே இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக கல்வி படித்த, கல்வி கற்ற வர்க்கத்தினர் புரிந்து இஸ்லாமை நோக்கி உள்ளே நுழைந்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்க ஜஸ்ட் நெட்ல போய் பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அந்த மக்கள் ஆண்கள் பெண்கள் இஸ்லாமை ஏற்பதும் ஏற்றதற்கு பிறகு அவங்கள்ட்ட ஏற்படக்கூடிய மாற்றமும். இன்றைக்கு நம்ம ஊர்ல கொஞ்சம் படிச்சவொடனே பெண்கள் புர்காவை தூக்கி போடுறாங்க இல்லையாமா, கொஞ்சம் காசு வந்தோடனே தங்களை பணக்காரங்கன்னு காட்டுறதுக்காக வேண்டி புர்காவை தூக்கி போட்டுறாங்க. அப்புறம் மாடர்ன் இஸ்லாமா, மாடரேட் இஸ்லாமா, மிடில் இஸ்லாமா, என்ன இப்படியாக பேசி பேசி இஸ்லாம விட்டு ஒரு கூட்டம் இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும் தூர போயிட்டு இருக்கு. ஆனா அங்கே அல்லாஹு தஆலா ஒரு கூட்டத்தை இஸ்லாமை நோக்கி வர வைத்துக் கொண்டிருக்கிறான். இது எப்படின்னு சொன்னா நம்ம பயப்படணும். நீங்கள் புறக்கணித்தால் வேறு ஒரு கூட்டத்தை நான் கொண்டு வருவேன், அவர்கள் அல்லாவை நேசிப்பார்கள், அல்லாஹ் அவர்களை நேசிப்பான், அவர்கள் உங்களை போன்று இருக்க மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயத்தில் பழிப்பவர்களின் பழிப்பை அவர்கள் பயப்பட மாட்டார்கள். அஞ்சாவது அத்தியாயத்தினுடைய 54வது வசனம். புரியுதா? நம்ம அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த தீனை இன்று நமது மக்கள் விலக்கிவிட்டால் அல்லாஹ்க்கு நஷ்டமா? அல்லாஹ் நம்மை தவிர வேறொருவரை தேர்ந்தெடுத்துக் கொண்டால் யாருக்கு நஷ்டம்? அது நமக்கு நஷ்டம். அல்லாஹ் பாதுகாக்கணும். விஷயத்துக்கு வாங்க, திரும்ப வாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் சரியாக நேர்வழியை அதில் அடைய வேண்டும் என்றால் நமக்கு தேவையான மூன்று விஷயங்கள் என்ன? அல் ஈமான், அஸ்ஸமா, அத்தாஆ. இப்ப இதை பத்தி தான் நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்க போறோம், அதுக்கப்புறம் கேள்வி பதில். சரியா? இந்த மார்க்கத்தை நாம் சரியான முறையில் பெற வேண்டும் என்றால், ஹிதாயத் என்ற நேர்வழி நமக்கு சரியான முறையில் கிடைக்க வேண்டும் என்றால், அஸ்ராத் அல் முஸ்தகீம் நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றால், நம்மிடம் இருக்க வேண்டிய குணமாக மூன்று குணத்தை அல்லாஹு தஆலா கூறுகிறான். ஒன்று அல் ஈமான், இரண்டாவது அஸ்ஸமா, மூன்றாவது அத்தாஆ. ஈமானுக்கு எதிரானது என்ன? குஃபுர், நிராகரிப்பு. நம்பிக்கை கொள்வதற்கு எதிரான குணம். அடுத்தது அஸ்ஸமா, செவியுறுதல், செவிதாழ்த்தி கேட்பது. அதற்கு ஆப்போசிட், எதிர்கேள்வி, அது எதிரானது என்ன? தர்க்கம் செய்வது. சொல்ல வரும்போது அதை மறுத்து பேசுவது, அதை மறுத்து பேசுவது. அல்லாஹ்வும் ரசூலும் கூறியிருக்கிறான் என்ற வழிகாட்டுதலை முன்னால் காண்பிக்கும் போது இதெல்லாம் ஓரமா வைங்க, எங்களுக்கு தெரியும் என்று அவற்றை ஒதுக்கி வைப்பது. மூன்றாவது அத்தாஆ, கீழ்படிந்து விடுவது, கட்டுப்பட்டு விடுவது. இதற்கு ஆப்போசிட், எதிரானது என்ன? தர்க்கம் செய்வது, கீழ்படிய மறுப்பது. நான் இதை செய்ய மாட்டேன், இதுக்கு இந்த விளக்கம் அல்ல, இதை இப்படி எடுத்துக்க வேண்டியது அல்ல என்று அதுக்கு மாற்று பொருள்கள் கூறி அவற்றில் குழப்பத்தை உண்டு பண்ணி அவற்றை செயல்படுத்துவதை விட்டுவிட்டு ஒதுக்கி வைக்க முயற்சிப்பது. நேர்வழிக்கு நமக்கு தேவை ஈமான் தேவை, அஸ்ஸமா தேவை, அத்தாஆ தேவை. சரியா? இப்ப குர்ஆன்ல ஹதீஸ்ல இந்த விஷயங்கள் பரந்து விரிந்து கிடக்கின்றன. நம்ம சில ஆயத்துகளை பார்ப்போம், அதுக்குண்டான விளக்கங்களை பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச ஆயத்துகளை முதல்ல பார்ப்போம். நீங்க படிச்சிருப்பீங்க சூரத்துல் பக்ரால இரண்டாவது வசனத்தில், அல்லதீன யுமினூன, அல்லதீன யுமினூன பில் கைப். தக்வா உள்ளவர்கள், குர்ஆன் யாருக்கு வழிகாட்டுமோ அந்த இறையச்சம் உள்ளவர்கள் யார் என்றால், அவர்கள் ஈமான் கொள்வார்கள் கைபை. அல்லதீன யுமினூன பில் கைப், கைபை ஈமான் கொள்வார்கள். யுமினூன என்ற வார்த்தைக்கு நீங்க தஃப்ஸீரில் பார்த்தீர்கள் என்றால் யுஸத்திகூன என்ற வார்த்தை இருக்கும். யுமினூன என்று வரக்கூடிய இடங்கள்ல யுஸத்திகூன, உண்மைப்படுத்துவார்கள் வாசகம் இருக்கும். அப்ப நான் உன்னை நம்புகிறேன் என்றால் என்ன அர்த்தம்? அதுக்கு நீ சொல்றது உண்மை, நான் ஏற்றுக்கொள்றேன் அர்த்தம். இப்ப நான் சொல்றதை நீ நம்புறையா அப்படின்னு கேட்பீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? நான் சொல்வதை உண்மை என்று நீ ஒப்புக்கொள்ளவில்லையான்னு அர்த்தம். புரியுதா? அப்ப எங்கெல்லாம் குர்ஆன்ல யுமினூன் என்று வருகிறதோ அங்க முஃபஸ்ஸிர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன? யுஸத்திகூன், உண்மை என்று ஏற்றுக்கொள்வது, தஸ்தீக். சரியா? இப்ப இது இந்த சூரத்துல் பக்ராவுடைய இது மூன்றாவது வசனம், அல்லதீன யுமினூன பில் கைப் என்பது. நான்காவது வசனத்துல வல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக வமா உன்சில மின் கப்லிக. அப்ப திரும்ப திரும்ப அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை எது? ஈமான் என்ற வார்த்தை. அதே போல சூரத்துல் பக்ரால 121வது வசனம் அப்படியே எழுதிக்கிட்டே வாங்க. அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி உலாயிக யுமினூன பிஹி. யாருக்கு நாம் இந்த குர்ஆனை கொடுத்தோமோ அவர்கள் இந்த குர்ஆனை முறையாக ஓதுவார்கள், அவர்கள் இந்த குர்ஆனை நம்பிக்கை கொள்வார்கள், உண்மைப்படுத்துவார்கள். அப்ப இந்த குர்ஆனை நம்புவார்கள், இந்த குர்ஆனை உண்மைப்படுத்துவார்கள் சொல்லும் போது குர்ஆனில் உள்ள சில பகுதியை குறிக்குமா, முழு குர்ஆனையும் குறிக்குமா? எதமா குறிக்கும்? குர்ஆனை நம்புவார்கள் சொல்லும் போது குர்ஆன்ல உள்ள சில பகுதியை குறிக்குமா, முழு குர்ஆனையும் குறிக்குமா? அப்ப முழு குர்ஆனையும் குறிக்கிறது என்று சொன்னால் இங்க அல்லாஹு தஆலா ஏதாவது விதி விலக்கு கொடுத்திருக்கானா? அவர்களின் அறிவால் புரிந்து கொள்ள முடிந்ததை, அவர்களின் அறிவியலால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை, அவர்களின் அனுபவத்தால் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டதை நம்பிக்கை கொள்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் பிரிக்கிறானா, இல்ல மொத்த குர்ஆனையும் அவர்கள் நம்புவார்கள் என்று கூறுகிறானா? முழு குர்ஆனை, குர்ஆனில் உள்ள அனைத்தையும் அவர்கள் நம்புவார்கள். அதே போல சூரா ஆலு இம்ரானுடைய 110வது வசனம், அல்லாஹு தஆலா நம்மை குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்நாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வதன்ஹவுன அனில் முன்கர் வதுமினூன பில்லாஹ், அல்லாஹ்வை அவர்கள் நம்புவார்கள். அல்லாஹ்வை நம்புவார்கள் என்றால் என்ன? அல்லாஹ்வை தான் எல்லா காஃபிரும் நம்புறானே. இப்ப ஒரு சிலை வணங்கிட்ட போய் உன்னை படைச்சது யாருன்னு கேளுங்க, அவன் என்ன சொல்லுவான்? கடவுள்மா, ஆண்டவன்மா. நாங்க கோயில்ல பூசாரி இருக்காரு பார்த்தீங்களா, அவரை கூப்பிட்டு கேட்டுக்கிறோம். கோயில்ல பூசாரி இருக்கார்ல, சிலை வணக்கத்துக்கு தலைமை தாங்கி சிலை வழிபாடுகளை செய்து வைக்கிறார்ல, அவர்கிட்ட கேட்டுக்கிறோம், ஐயா பூசாரி உங்களை படைச்சது யாரு, உங்களுக்கு உணவளிக்கிறது யாருன்னு சொல்லி. அவர் என்ன தெரியுமா பதில் சொல்லியிருக்கிறாரு? மேல உள்ள அந்த கடவுள் தான் யார். எதை சொல்லல? தான் வழிபாடு செய்த, தான் பூஜை செய்த சிலையை சொல்லல. அதே அந்த ஐயாமுல் ஜாஹிலியால குறைச்சிகள்ட்ட ரசூலுல்லாஹ் கேட்டாங்க பாருங்க, வலையின் சகல் தகும் மண் கலக்க சமாவாசி வளர். நீங்க சூரா யூனுஸ் 10வது அத்தியாயத்தில் 33-36 வரைக்கும் உள்ள வசனங்களை படிச்சு பாருங்க. அதே போல சூரா ஜுமர், சூரா ஜுமர் 39-38 வசனம். அதே போல சூரா அஸ்-ஸுக்ருஃப் 43வது அத்தியாயத்தில் 9வது வசனம். அந்த வசனங்களில் எல்லாம் அல்லாஹ் சொல்வான், நபியே இந்த ஷிர்க் செய்யக்கூடிய மக்களிடத்தில் நீங்கள் கேட்டால், உங்களை படைத்தது யார், மூதாதைகளை படைத்தது யார், வானம் பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் என்று. இப்ப அதே பதில தான் இவங்களும் சொல்றாங்க. அப்ப அல்லாஹுவை ஈமான் கொள்வது என்றால் என்ன? அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்புவது மட்டுமா? அதுதான் எல்லா முஷ்ரிக்கும் நம்புறாங்க. அல்லாஹுவை ஈமான் கொள்வது என்றால் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொள்வதோடு, அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் என்பதை ஏற்றுக்கொள்வதோடு, அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்களும் பண்புகளும் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வதோடு, அல்லாஹ் இறக்கிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வது. புரியுதா இல்லையா? அல்லாஹுவை ஏற்றுக்கொள்வது என்பதில் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொள்வது, அல்லாஹுவை மஅபூதாக ஏற்றுக்கொள்வது, அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களை ஏற்றுக்கொள்வது, அதோட சேர்த்து எது வரும்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வது. ஆகவேதான் குர்ஆன்ல வமன் யஅத்தஸிம் பில்லாஹ், அல்லாஹுவை பற்றி பிடிப்பது. அல்லாஹுவை பற்றி பிடிப்பது 3வது அத்தியாயத்தினுடைய 101வது வசனம், உமை யஅத்தஸிம் பில்லாஹ், அல்லாஹுவை யார் பற்றி பிடிப்பாரோ, ஃபகத் ஹுதிய இலா சிராத்தில் முஸ்தகீம், அவர் நேரான பாதையின் பக்கம் வழிகாட்டப்படுவார். இப்ப அல்லாஹுவை பற்றி பிடிப்பவர் என்றால் அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க முஃபஸ்ஸிர்கள்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை. அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்றால் எது? எது குர்ஆனில் இருக்கிறதோ, எது நபியின் சுன்னாவில் இருக்கிறதோ அதான் மார்க்கம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது எது? குர்ஆனில் இருக்கிறதோ, எது சுன்னாவில் இருக்கிறதோ. முடிச்சு. அடுத்ததாக இப்ப நல்ல கவனிங்க, இதே போல சூரா ஆலு இம்ரான் 113வது வசனத்தில், யுஃமினூன பில்லாஹி வல்யௌமில் ஆகிர், அந்த நல்லவர்கள் அல்லாஹுவை நம்புவார்கள், மறுமையை நம்புவார்கள். இப்ப இங்கேயும் அல்லாவை நம்புவது என்றால் என்ன அர்த்தம்? அல்லாவை நம்புவது, ரப் என்பதாக, மஹ்பூத் என்பதாக, அவனுடைய அழகிய பெயர்கள் அவனுக்கு உண்டு என்பதாக, அதே போல அல்லாவுடைய மார்க்கத்தை நம்புவார்கள், அல்லாவுடைய மார்க்கத்தை நம்புவார்கள். அப்ப இந்த ஈமானின் பக்கம் அல்லாஹ் அழைக்கிறார், ஈமானின் பக்கம் அல்லாஹ் அழைக்கிறார். இங்க பாருங்க, சூர ஆலு இம்ரான் 193rd வசனம். அநேகமா இந்த வசனம் நீங்க மனப்பாடம் செஞ்சிருக்கலாம். ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியை யுனாதி லில் ஈமானி அன் ஆமினு பிரப்பிக்கும் ஃபஆமன்னா. எங்கள் இறைவா, நாங்கள் செவியுற்றோம். நிச்சயமாக ஒரு அழைப்பாளர் அழைப்பதை அவர் எதற்கு அழைத்துக் கொண்டிருந்தார்? லில் ஈமான், ஈமானின் பக்கம் அழைத்துக் கொண்டிருந்தார். அன் ஆமினு பிரப்பிக்கும், உங்களது ரப்பை ஈமான் கொள்ளுங்கள் என்று, உங்கள் ரப்பை ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர் அழைத்துக் கொண்டிருந்தார். நாங்கள் ஃபஆமன்னா, ஈமான் கொண்டோம். அப்ப இரண்டாவது விஷயம் என்ன? அஸ்தமா, நாம் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க. நாம் ஏற்றுக்கொண்ட ரப்பு, அவன் அனுப்பிய தூதருக்கு நாம் செவியுற வேண்டும். அப்ப ரப்புக்கு செவியுறுவது என்றால் என்ன விஷயம், என்ன அர்த்தம்? அவன் குர்ஆனிலே நமக்கு கூறியிருப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், செவியுற வேண்டும். அவனுடைய நபி நமக்கு கூறியிருப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். புரியுதா? இப்ப இஸ்ரவேலர்கள், யூதர்கள், யூதர்கள் அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய பல இடங்களிலே பழிக்கின்றார், அவர்களை சபிக்கின்றார். அதற்கு முக்கிய காரணமாக அல்லாஹ் என்ன கூறுகிறார்? உதாரணத்துக்கு சூரத்துல் பக்ரால 93rd வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம், அவர்கள் சமிஅனா வ அஸைனா என்று சொல்வார்கள். சமிஅனா வ அஸைனா, அதாவது காதால் நாங்கள் செவியுறுவோம் என்று சொல்வார்கள், ஆனா உள்ளுக்குள்ளார நாங்கள் கேட்க மாட்டோம். மனசுக்குள்ளார என்ன சொல்வார்கள்? நாங்கள் இதை ஒப்புக்கொள்ள மாட்டோம், நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் இதற்கு மாறு செய்வோம் என்று சொல்வார்கள். புரியுதா? இப்ப மூமின்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சூரத்துல் பக்ரால 285rd வசனம், அநேகமா இதுவும் நீங்க மனப்பாடம் பண்ணிருக்கணும். ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன். நல்லா கவனிங்க, ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி, ரசூல் கம்ப்ளீட்டாக ஈமான் கொண்டு விட்டார். பிமா உன்சில இலைஹி, அவருக்கு இறக்கப்பட்டது அனைத்தையும் கம்ப்ளீட்டாக. ஆமன ரசூல், ரசூல் நம்பிக்கை கொண்டு விட்டார். ரசூல் நம்பிக்கை கொண்டது அல்லாஹ் சொன்னதுல பாதியவா, முக்காவாசியவா, அல்லது 90%யா, அல்லது 99%யா, அல்லது 100%யா சொல்லுங்கம்மா. உங்கள யாருக்காவது சந்தேகம் இருக்கா? ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ் சொன்னதுல ஒரு 99.99% தான் நம்பிக்கை கொண்டாங்க, அல்லாஹ் பாதுகாக்கும் சொல்ல முடியுமா? அஸ்தக்ஃபிருல்லாஹ், அப்படி சிந்திக்கவே முடியாது, யோசிக்கவே முடியாது. பாருங்க, சூரா அல்-மாயிதால 5வது அத்தியாயத்தில் 67வது வசனம், யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்சில இலைக், நபியே உங்களுக்கு இறக்கப்பட்ட அனைத்தையும் மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லிவிடுங்கள், எதையுமே நீங்க விடக்கூடாது. அதே போல பிமா சுக்மர் 15வது அத்தியாயத்தில் 94வது வசனம், 15வது அத்தியாயத்தில் 94வது வசனம், நபியே நீங்கள் தெளிவாக மக்களுக்கு எடுத்து சொல்லிவிடுங்கள் உங்களுக்கு ஏவப்படக்கூடிய அனைத்தையும், அதுல ஒரு செய்தியை கூட மறுப்பதற்கோ மறைப்பதற்கோ ஒதுக்கி வைப்பதற்கோ உங்களுக்கு அனுமதி இல்லை. அது உங்களுக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, உங்கள் சமுதாயம் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி, ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இறக்கிய அனைத்தையும் நம்பிக்கை கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், அதை அவர்கள் விரும்பிக் கொண்டார்கள். ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி. சரி, அப்ப நபியே நம்பிக்கை கொண்டு விட்டார்கள் என்று சொல்லும் பொழுது அடுத்து யாரு? வல் முஃமினூன், மூமின்களும் நம்பிக்கை கொண்டார்கள். ரசூல் தனக்கு இறக்கப்பட்டதை முழுமையாக நம்பிக்கை கொண்டார். வல் மூமினூன், மூமின்களும் நம்பிக்கை கொண்டார்கள். இப்ப நம்ம என்ன செய்யலாம் சொல்லுங்க? அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எல்லாம் ஒட்டகத்துல போனாங்க. அப்ப அறிவியல் இல்ல, அப்ப மக்களுக்கு நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் வரல. அதனால ரசூலும் அப்படியே ஏத்துக்கிட்டாங்க, சஹாபாக்களும் அப்படியே ஏத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நமக்கு அறிவு முத்தி போச்சு, அதனால எப்படி நம்ம அப்படியே ஏத்துக்க முடியுமா? நம்ம கொஞ்சம் நிறுத்தி நிதானிச்சு நம்முடைய அறிவியல், நம்முடைய சயின்ஸ், நம்முடைய அனுபவம், இந்த காலத்துல இருக்கக்கூடிய படித்த மக்கள் அவங்க எல்லாம் எதை ஒப்புக்கொள்வாங்க ஏத்துக்கொள்வாங்கன்னு பார்த்துதானே நிதானிச்சுதானே நம்ம ஏத்துக்கணும். அதுதான புத்திசாலித்தனம். அந்த காலத்துல ரசூல் வந்து நம்பிக்கை கொண்டாங்க தாங்க எல்லாத்தையும். பாவம் அவங்க, அவங்களுக்கு அறிவியல் இல்ல, அனுபவம் இல்ல, அவங்க வந்து படிக்காதவங்க, அதனால எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாங்க. நமக்கு வந்து அறிவியல் இருக்கு, அனுபவம் இருக்கு, நிறைய படிச்ச மக்கள் இருக்கிறாங்க, நிறைய கண்டுபிடிப்பு வந்துருச்சு, கம்ப்யூட்டர் வந்துருச்சு, சயின்ஸ் வந்துருச்சு. அதனால நம்ம அப்படியே ஏத்துக்கொள்ள கூடாது, நிறுத்தி நிதானிச்சு ஒத்து பார்த்து கரெக்டா இருக்கிறது என்ன, அறிவியலுக்கு ஒப்பானது என்ன, அப்படித்தானே ஏத்துக்கணும். அவ்வளவுதான். வந்த அந்த குஃப்ருல இருந்து வந்து அந்த திரும்பி பாதையில் அப்படியே திரும்பி போயிட வேண்டியது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். ஒருவர் இப்படி கூறினால் எப்படி? இப்ப நான் சொன்னது என் வார்த்தை இல்ல, சில பேர் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? அதாவதுங்க, நபி வந்து பாவங்க. எப்படி சொல்றாங்க? நபி வந்து பாவமா, படிக்காதவங்களா, அறிவியல்லாம் அவங்களுக்கு தெரியலையா, சஹாபாக்களுக்கு எல்லாம் அறிவியல் தெரியலையா, பாவம் அவங்க காலத்துல அறிவியல் டெவலப் ஆகலையா, அவங்க காலத்துல ராக்கெட்ல போலையா, அவங்க காலத்துல நிறைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் இல்லையா, அதனால அவங்க அப்படியே எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாங்க. நம்ம காலத்துல அறிவு டெவலப் ஆயிருச்சு, அறிவியல் டெவலப் ஆயிருச்சு, அனுபவம் டெவலப் ஆயிருச்சு, அதனால நம்ம அப்படியே ஏத்துக்கொள்ள வேணாம். நம்ம இந்த அறிவியல்ல போட்டு 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 பார்த்து இதுக்கு ஒத்து வந்ததெல்லாம் ஏத்துக்க வேண்டியது, ஒத்து வராதத அதுக்கு வேற ஏதாவது விளக்கம் சொல்லி மாற்று அர்த்தம் சொல்லிட வேண்டியது, இல்லைனா ஒதுக்கி வச்சிட வேண்டியது, இல்லைனா மறுத்துட வேண்டியது. எப்படி மறுப்பாங்க? ஆயத்தா இருந்தா மறுக்க மாட்டாங்க, ஏன்னா நேரடியா சேர்ந்து போயிடுமே, முஸ்லீம்களுக்கு அடையாளம் தெரிஞ்சிருமே. ஹதீஸா இருந்தா மறுத்துருவாங்க. எப்படி மறுத்துருவாங்க? யாராவது எங்கேயாவது குழப்பம் செய்திருப்பார்கள், யாராவது எங்கேயாவது உள்ளே நுழைத்திருப்பார்கள், இப்படி சொல்லி ஹதீஸ மறுத்துருவாங்க. அல்லாஹ் பாதுகாக்க. சரி, விஷயத்துக்கு வாங்க. அப்ப இந்த 285வது வசனத்துல ரப்பு சொல்லும் போது, ரசூலும் தனக்கு இறக்கப்பட்டதை நம்பிக்கை கொள்வார், மூமின்களும் நபிக்கு இறக்கப்பட்டதை நம்பிக்கை கொள்வார்கள் என்று சொல்லும் போது, இங்க காலங்கள் அடிப்படையில் அல்லாஹ் பிரிக்கிறானா? இங்க மூமின்கள் என்று சொல்லப்பட்டது கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மூமின்களுக்கும் பொருந்துமா? எல்லா மூமின்களுக்கும் பொருந்தும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த சஹாபாக்களுக்கு பொருந்தும். இன்று உலகத்தில் எத்தனையோ கண்டுபிடிப்புகள் வந்துவிட்ட காலத்தில் இருக்கக்கூடிய மூமின்களாகிய நமக்கும் பொருந்தும். இனி கியாமத்தினால் வரை வரக்கூடிய எல்லா மக்களுக்குமே பொருந்தும். இன்னும் அறிவியல் எவ்வளவோ டெவலப் ஆகலாம், எல்லாருக்குமே பொருந்தும். உண்மையான அறிவியல் எதுவுமே அல்லாஹ்வுடைய கூற்றையோ நபியின் வழிகாட்டுதல் எதையுமோ இதுவரை பொய்யாக்க முடியவில்லை. அவங்க எல்லாரும் சேர்ந்தாலும் இன்னும் அதுவரை அவர்களுடைய அறிவு போய் சேரவில்லை என்றுதான் நம்ம சொல்லணுமே தவிர, குர்ஆன்ல உள்ளது ஹதீஸ்ல உள்ளது அறிவியலால் நம்ப முடியவில்லை என்று சொல்லலாமா? புரியல உங்களுக்கு? இந்த அறிவியல் இன்னும் அதுவரை போய் சேரவில்லை. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்முடைய உடல்ல உள்ளத நம்ம பார்க்க முடியும்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கல. இன்னைக்கு பாக்குறாங்களா இல்லையா? கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் வேற ஊர்ல நடக்கக்கூடியதை இங்க இருந்துகிட்டு நம்ம பாக்கலாம்னு சொன்னா யாராவது நம்புறாங்களா? நம்ப மாட்டாங்க. இன்னைக்கு நம்புறாங்களா இல்லையா? வேற ஊர்ல இருக்கக்கூடிய ஒருத்தங்களோட நம்ம இந்த ஊர்ல இருந்துகிட்டு பேசலாம் பாக்கலாம்னு சொன்னா யாராவது நம்பியிருப்பாங்களா? கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நம்முடைய இறந்து போன நம்முடைய பாட்டம் பூட்டம் யாராவது நம்பியிருப்பாங்களா? நீ என்ன பேயா பிசாசான்னு கேட்பாங்க, ஜின்னான்னு கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம யதார்த்தமா பாக்குறோமா இல்லையா? அப்ப அறிவியல் என்பது அதற்கு முடிவு இல்லை, அது முன்னேறி கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிவியல் பொய்ப்பிக்காது, உறுதிதான் படுத்தும். இப்படி வேணா சொல்லலாம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு இன்னும் அறிவியல் முன்னேறவில்லை என்று வேண்டுமானால் சொல்லலாமே தவிர, அறிவியலால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உள்ளதை பொய்ப்பிக்க முடியும் என்று சொல்ல முடியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப இந்த இடத்துல ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன் என்பதுல யார் வருவா? மூமின்கள் எல்லாரும் வருவாங்க. எல்லா காலத்தில் உள்ள மூமின்கள் வருவாங்க. படிச்சவங்க படிக்காதவங்க, முன்னாடி காலத்தில் உள்ளவங்க பின்னாடி காலத்தில் உள்ளவங்க, அறிவியல் படிச்சவங்க அறிவியல் படிக்காதவங்க எல்லாரும் வருவாங்க. அப்ப எப்படி ரசூல் முழுமையாக நம்பினாரோ அது போன்றுதான் மூமின்களும் முழுமையாக நம்ப வேண்டும். புரிஞ்சுச்சா? இதனுடைய தொடர் அப்படியே ஓதுங்க. குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிக்கத்திஹி வ كُتُبِهِ وَرُسُلِهِ لَا نُفَرِّقُ بَيْنَ أَحَدٍ مِّن رُّسُلِهِ அடுத்தேன وَقَالُوا سَمِعْنَا وَأَطَعْنَا ஈமானுக்கு அடுத்து ரெண்டு தான் இருக்கு. ஈமானுக்கு அடுத்து ரெண்டு தான். ஒன்று என்ன, எப்ப நம்ம அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பிட்டோமோ இப்ப நம்ம என்ன செய்யணும்? சமிஅனா வஅதஅனா. அல்லாஹ் ரசூலு சொன்னதை கேட்போம், அவங்க சொல்லக்கூடிய கட்டளைகளுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம், மாறு செய்ய மாட்டோம். சமிஅனா வஅதஅனா. இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள்? சமிஅனா வஅஸைனா. அவங்க என்ன சொல்வார்கள்? நாங்க கேட்போம், ஆனா ஏத்துக்கிறதுக்காண்டி கேட்க மாட்டோம், மறுப்போம், குதர்க்கம் பண்ணுவோம், கேள்வி கேட்போம். இப்ப மூசா நபி மாடை அறுத்து அடிக்கன்னு சொன்னாங்க, செத்து போனவன் மேல. இஸ்ரவேலர் ஒத்துக்கிட்டாங்களா? சாமானியமா ஒத்துக்கிட்டாங்களா? எதுக்கு இருக்கணும்? என்ன கிண்டல் பண்றியா? அது எதுக்கு? மாட்டை இருக்கணும். ஒருத்தர் செத்து போனவன கொலை செஞ்சவனை கண்டுபிடிக்கிறதுக்கு மாட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்புறம் சரி 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 நாங்க ஒத்துக்கிறோம், அந்த மாடு என்ன கலரு? சரி 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 கோச்சிக்காதீங்க கோச்சிக்காதீங்க, அந்த மாடு உழுவுமா, வீட்டில் இருக்குமா, வேலை செய்யுமா, சும்மா இருக்குமா? சரி 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 சரி, அந்த மாட்டுடைய கலர் எப்படி, எப்படி அந்த மாடு, என்னடா இது? இப்ப இதெல்லாம் என்ன சொல்லுங்கம்மா? செவி ஏற்க, அதாவது செவி ஏற்கிற மாதிரி ஏற்கிறோம் சொல்றது, ஆனா எதிர்த்து எதிர்த்து பேசுறது, தட்டி கழிக்கிறது, ராங் கிராஸ் க்வெஸ்சன் கேட்கறது, ஆட்சேபனை செய்யறது, புரியுதா? அப்செக்ஷன் பண்றது. இப்ப பாருங்க, இதையும் அல்லாஹ் நமக்கு குர்ஆன்ல தெளிவா மறுக்கிறான். ரெண்டாவது அத்தியாயத்துல 108வது வசனம் ரொம்ப தெளிவா அல்லாஹ் சொல்றான், அதுரீதுன அன் தஸ்அலு ரசூலகும் கமா சுஇல மூசா மின் கபல் வமன் யதபத்தலில் குஃப்ர பில் ஈமான் ஃபகத் தல்ல ஸவா அஸ்ஸபீல். மூமின்களே, உங்களது ரசூலிடத்திலே நீங்கள் கேள்வி கேட்க விரும்புகிறீர்களா? மூசாவிடத்திலே கேள்வி கேட்கப்பட்டதை போன்று மூமின்களே, உங்களது ரசூலின் மீது நீங்கள் ஆட்சேபனை செய்ய விரும்புகிறீர்களா? மூசாவிடத்திலே ஆட்சேபனை செய்யப்பட்டது போன்று யார் இறை நம்பிக்கையை கொண்டதற்கு பிறகு அதை இறை நிராகரிப்பால் மாற்றிக்கொள்வாரோ அவர் நேரான பாதையை விட்டு வழி தவறி விடுவார். அப்ப இந்த வசனத்தில் 108வது வசனத்தில் நம்பிக்கை என்று எதை கூறுகிறான், இறை நிராகரிப்பு என்று எதை கூறுகிறான்? சரி, திரும்பி வசனத்தினுடைய அர்த்தத்தை நான் சொல்றேன், கவனிங்க. அம் துரீதுன அன் தஸ்அலு ரசூலகும் கமா சுஇல மூசா மின் கபல். மூமின்களே, மூசாவிடத்தில் கேள்வி கேட்கப்பட்டது போன்று, மூசாவிடத்தில் ஆட்சேபனை செய்யப்பட்டது போன்று உங்கள் ரசூலிடத்திலே நீங்கள் கேள்வி கேட்க ஆட்சேபனை செய்ய விரும்புகிறீர்களா? யார் ஈமானை விட்டுவிட்டு நிராகரிப்பை விரும்புவார்களோ அவர்கள் நேரான பாதையிலிருந்து வழிகட்டு விடுவார்கள். சிம்பிளா, ரசூல் சொல்றது எல்லாத்தையும் ஏத்துக்கிறது ஈமான், அதுல கேள்வி கேட்கறது குஃபர். அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களது ரசூல்ட்ட கேள்வி கேட்க போறீங்களா? நீங்க உங்க ரசூல்ட்ட நீங்க ரசூல கேள்வி கேட்க போறீங்களா அப்படின்னு கேக்குறான். அம் துரு இது அலு ரசூலக்கும், நீங்க ஏன் இதை செய்ய சொன்னீங்க, இதை ஏன் செய்ய வேணாம்னு சொன்னீங்க? அதுக்கு நீங்க என்ன அளவு கோல வேணாலும் வச்சுக்கங்க, அல்ல அளவு கோல பார்க்க மாட்டான். உங்களுடைய அறிவு அனுபவம் சூழ்நிலை அதெல்லாம் விட்டு, நீ ரசூல் சொன்னதுக்கு மாத்தமா ரசூல்ட்ட கேள்வி கேட்க போறியா? அல்லாஹ் என்ன சொல்றான், அப்ப ஈமான் வேணா உனக்கு குஃப்ர் வேணுமான்னு கேக்குறான்.
அப்ப உனக்கு ஈமான் வேணா குஃபுர் வேணுமான்னு கேட்கிறான். அப்ப என்ன அர்த்தம் தெரியுதுங்க? ரசூல் சொன்னதெல்லாம் ஏன்னு கேட்காம அப்படியே ஏத்துக்கிறது ஈமான், ரசூல் சொன்னதை க்வெஸ்டின் பண்றது. ஹவ், எப்படி இது, வை, இது ஏன், இது சாத்தியமா, இது பாசிபிள், இம்பாசிபிள், இது முடியுமா இந்த காலத்துல, இதை எங்க ஜமாத் ஒத்துக்குமா, எங்க அறிவியல் ஒத்துக்குமா, எங்க கண்டுபிடிப்பாளர்கள் ஒத்துக்குமா, டாக்டர் ஒத்துப்பாங்களா, எதுதான் சரி, நீ எப்படி எதை பின்னணியில் வைத்து கேள்வி கேட்கிறாய் என்று பார்க்கப்படாது, யாரிடத்தில் கேள்வி கேட்கிறாய். புரியுதா? சரி வாங்க, இந்த 108வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அப்ப மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள்? சமிஅனா வ அத்தஅனா, அவர்கள் செவியுறுவார்கள், உடனே கீழ்ப்படிந்து விடுவார்கள். புரிஞ்சுச்சா? நல்ல கவனிச்சுக்கணுமா. இப்ப ஈமான் இருக்கணும், அப்புறமா சமிஅ இருக்கணும், அப்புறம் இத்தாஅத். சரியா? தாஅத் இத்தாஅத் எல்லாமே ஒரே அர்த்தம் தான். இப்ப இதுக்கு ஆப்போசிட்ல ரெண்டு ஆயத்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன், அல்லது மூணு ஆயத்து சொல்லுவோம், அதோட நம்ம இன்ஷா அல்லாஹ் முடிச்சுப்போம். முதல்ல ஆயத்து நம்பர் எழுதிக்கங்க. சூரத்து 100ல் 46 52 வரைக்கும் உள்ள வசனங்கள் யாராவது தர்ஜுமா வச்சிருக்கீங்களா? குர்ஆன் தர்ஜுமா கையில் இருக்கா? இல்ல. சரி, வீட்டில் போய் படிச்சு பாருங்க. இந்த வசனத்துல சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்லணும், நேரம் ஆயிடுச்சு, நம்ம முடிக்கணும். ரெண்டு பிரிவினர்களை அல்லாஹு தஆலா வகைப்படுத்துகிறார். இங்க பாருங்க, முஷ்ரிக்கு, காஃபிரு, யஹூதி, நசரானின்னு நிறைய பேர் இருக்காங்க, வழிகட்டவங்க. இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் வந்தவர்கள் வழிகட்டவங்க இருக்காங்க அல்லாஹு தஆலா. எப்படி? அதுக்கு தான் நம்ம இப்னு கஸீர் சொன்ன விளக்கத்தை நம்ம சொன்னோம். புரியுதா? நீங்க இது கூட படிச்சிருப்பீங்க, சூரா ஆலு இம்ரான்ல அநேகமா 7வது வசனம். எப்படி? ஏழு இல்ல, 8. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅதை ஹதைதனா. யாரெல்லாம் எங்களுக்கு நேர்வழியை காண்பித்ததற்கு பிறகு எங்களது உள்ளங்களை கோணலாக்கி விடாது, எங்களது உள்ளங்களில் கோணலை ஏற்படுத்தாது. அப்ப நேர்வழிக்கு பிறகும் வழிகேட்டுக்கு வாய்ப்பு இருக்குது, பயந்துகிட்டே இருக்கணும். தேர் இஸ் சம் சான்ஸ். ஒருத்தன் வந்ததுக்கு பிறகு திரும்ப ரிட்டர்ன் போறதுக்கு அங்க ஆபத்துடைய கதவுகள் இருக்கு. நம்ம இந்த ஓரம் அந்த ஓரம் போனா வழிக்கு விழுந்துட வேண்டியதுதான். நடு பாதையில் அப்படியே பிடிச்சுக்கிட்டே இருக்கணும். நடு பாதை சவா உஸ்தபி, சவா உஸ்தபி, சவா உஸ்தபி தான் நடு பாதை. அப்படியே நடுவுல ஓரத்துல போயவே கூடாது. சரியா? அப்ப இஸ்லாமுக்கு வந்தவர்கள் ரெண்டு கூட்டத்தை அல்லாஹ் சொல்றான். ஒரு கூட்டம் யார் என்றால், இந்த சூரா 100ல் 46-52 வரைக்கும் ஒரு கூட்டம் யாருன்னா, அவர்களை குர்ஆன் பக்கம் வாங்க, நபியின் பக்கம் வாருங்கள், அவர்கள் சொல்றதை கேளுங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இல்ல இல்ல இந்த விஷயத்துல நாங்க வரமாட்டோம் அப்படிம்பாங்க. இந்த விஷயத்துல நாங்க வரமாட்டோம். அப்ப எதுல வருவீங்க, எதுல அவங்க வருவாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு சாதகமா இருந்தா வருவாங்க, அவங்களுக்கு பாதகமா இருந்தா வரமாட்டாங்க. இது ஒரு கூட்டம். இந்த கூட்டத்துக்கு அல்லாஹு தஆலா வைக்கக்கூடிய பேர் என்ன, யார் சொல்லுவா? முனாஃபிக். இந்த கூட்டத்துக்கு பேர் என்ன? முனாஃபிக். இன்னொரு கூட்டம் சொல்றான் அல்லாஹு தஆலா, அவங்க யாரு அப்படின்னா, எல்லா நிலைமையிலுமே அல்லாஹ் ரசூல் சொன்னதுக்கு எங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, எங்களுக்கு பாதகமா இருந்தாலும் சரி, எங்களுக்கு என்னதான் அதனால நஷ்டமா இருந்தாலும் சரி, நாங்க அல்லாஹ் ரசூல விட்டு போகவே மாட்டோம். சமிஅனா வ அத்தஅனா, இவங்களை தான் அல்லாஹு தஆலா அல் முஃப்லிஹூன் அல் ஃபாயிஸூன் சொல்றான். வெற்றி பெற்ற மூமின்கள், பாக்கியம் பெற்ற மூமின்கள். புரியுதா? அடுத்தது 4வது அத்தியாயத்தில் 65வது வசனம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். இதெல்லாம் நீங்க மனப்பாடம் செஞ்சிடணும். فلا وربك لا يؤمنون حتى يحكموك فيما شجر بينهم ثم لا يجدوا في أنفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما.
நபியே, உங்களது ரப்பின் மீது சத்தியமாக அவர்கள் மூமினாக ஆக மாட்டார்கள் எதுவரை தங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனையில் உங்களை நடுவராக ஆக்கி நீங்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதில் எந்த விதமான மன சஞ்சலங்களையும் வைக்காமல் அதற்கு முழுமையாக கட்டுப்பட்டு விட மாட்டார்களோ அதுவரை அவர்கள் மூமின்களாக ஆக மாட்டார்கள். எத்தனை கண்டிஷன் போடுற பாருங்க, உங்களுக்கு மூமின், நீங்க மூமின் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்றால் நபியுடைய பேச்சை கேட்கணும். நபியுடைய பேச்சை கேட்கறதுனா எப்படி? எல்லா விஷயத்திலையும் கேட்கணும், நம்பர் ஒன். நம்பர் டூ, அப்படி கேட்டதுக்கு பிறகு அது ஏத்துக்கலாமா வேணாமா, சரியா இருக்குமா இருக்காதா, எப்படி அது மனசுல எந்த விதமான அறுவலுக்கும், அறுவலுப்பு என்ன சொல்லுவீங்க உங்க ஊர்ல? அறுவலுப்புனா என்ன தெரியுமா? ஏற்றுகிறது கொஞ்சம் தயக்கம், சரிதான், ஆனா கொஞ்சம் எனக்கு வந்து அது பிடிக்காம இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம, சரியா? ஹரஜிமாஸ்லீமா, அவ்வளவுதான், கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே படிஞ்சிருவது. அதுக்கு மாற்றமானது சிந்திச்சு கூட பாக்குறது கிடையாது. அந்த நிலைக்கு வராதவரை மூமினாக ஆக முடியாது, சரியா? அடுத்து மூன்றாவது வசனம், 33வது அத்தியாயத்தில் 36வது வசனம், லா இலாஹ இல்லல்லாஹ் வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வரசூலுஹு அம்ரா அன் யகூன லஹுமுல் கியரது மின் அம்ரிஹிம் وَمَنْ يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ ضَلَّ ضَلَالًا مُبِينًا. நீங்க ரஹீக் படிச்சவங்க யார் யாரு கை தூக்க? அர்ரஹீபுல் மக்தூம் படிச்சவங்க ஒரே ஆள் தானா? இந்த ஊர்லயே ஒரு ஆள் தானா படிச்சிருக்கிறீங்களா? அர்ரஹீபுல் மக்தூம் படிச்சது இல்லையா? ஒரு ஆள் தான் படிச்சிருக்கிறீங்களா? என்னம்மா இது, ரஹீக் படிச்சது இல்ல? சரி, அதுல ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா, ஜைனப் பின்த் ஜஹஷ் பத்தி ஒரு சம்பவம் வரும், யார் சொல்வா சுருக்கமா ஹைலைட்டா? யார் சொல்வா? ஜைனப் பின்த் ஜஹஷ் யாருக்கு பேசுவாங்க? ஜைனப் பின் ஹாரிஸாக்கு பேசுவாங்க. அப்ப ஜைனப் பின்த் ஜஹஷ்க்கு என்ன மனசுல வரும்? இவங்க உயர்ந்த குடும்பம், அவங்க வந்து தாழ்ந்த ஜாதி இல்லை, அவங்க அடிமையா இருந்து வந்தவங்க. யாரு? ஜெயித் பின் ஹாரிஸா அடிமையா வந்து உரிமையிடப்பட்டவங்களா? இவங்க குறைசி பரம்பரையை சேர்ந்தவங்களா? உயர்ந்த பரம்பரை உங்க ஊர் மாதிரி? ஏன்னா மேல தெரு கீழே தெரு கணக்கு சம்பந்தம் பண்ணிப்பீங்களா? ஏமா, உங்க ஊர்ல தெரு கணக்கு இப்படிதானே பண்றீங்க? காசு பணம் எல்லாம் வச்சிருக்கிறீங்களா இல்லையா? உங்களை சொல்லல, பொதுவா இருக்கிறத சொல்ல. நீங்க என்ன செய்வீங்க பாவம், உங்க முன்னோர்கள் படி நீங்க போயிட்டு இருக்கிறீங்க விஷயத்துக்கு வாங்க. அப்ப யார சொல்லலாம், நம்ம வந்து குறைசி பரம்பரையாச்சு, இவர் பரம்பரையே தெரியாதவராச்சு, இவரை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அப்படி ஒரு என்ன மனசுல லேசா அப்படி வந்துச்சு. அதனால ரசூலுல்லா சொன்னப்ப சொன்னாங்க, நீங்க ஜெயித கல்யாணம் செய்து கொள்ளுங்கன்னு சொல்லும் பொழுது நான் கொஞ்சம் யோசிச்சுக்கிறேன் ரசூலுல்லா, நான் அவ்வளவுதான், செய்ய மாட்டேன்னு மறுக்கல, முடியாதுன்னு மறுக்கல, அது என்ன அப்படின்னு மறுக்கல, மனசுல எப்படி என்ன வந்துச்சு? அதுக்கு என்ன அர்த்தம்? பிடிக்கலன்னு அர்த்தம். இது ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது, உள்ளத்தில் உள்ள யாருக்கு தெரியும்? அல்லாஹ் உடனே ஆயத்திருக்கான். நம்பிக்கை கொண்ட ஆணாக இருந்தால், நம்பிக்கை கொண்ட பெண்ணாக இருந்தால், அல்லாஹ்வும் ரசூலும் கட்டளை முடிவு செய்ததற்கு பிறகு அதற்கு மாற்றமான அபிப்பிராயத்தை மனதில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இங்க அபிப்பிராயம் சொன்னது கட்டளை கொடுத்தது யாரு? ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னது யார் சொன்னதுதான்? அல்லாஹ் சொன்னார். புரியுதா? அப்ப ஹதீஸ்ல இருந்தா அது குர்ஆன்ல இருந்த மாதிரி தான். இப்ப சில பேர் புதுசா அறிவியல் விஞ்ஞானிகள் வந்திருக்காங்க பாருங்க, அரண்மனை காலத்தில இருந்து, எப்படி குர்ஆன்ல இருந்தா அது கரெக்ட், ஹதீஸ்ல இருந்தா அதை கொஞ்சம் யோசிச்சுப்போன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் நீங்க இதுதான் சொல்லணும். இங்க சொன்னது ரசூலுல்லா, ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், தான் சொன்னதாக சொல்கிறான். அல்லாஹ்வும் ரசூலும் முடிவு செய்து விட்டால் அப்படிங்கிறான். அப்ப ரசூல் முடிவு செஞ்சாரு, யார் முடிவு செஞ்சது? அல்லாஹ் முடிவு. ஹதீஸ்ல இருந்தா அது குர்ஆன்ல உள்ள மாதிரி. ஏன் குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான், அத்தீஉல்லாஹ் வாத்தீஉ ரசூல், அல்லாஹ்க்கு கட்டுப்படுங்க, தூதருக்கு கட்டுப்படுங்க, அதெல்லாம் முடிச்சு. அப்ப ஹதீஸ்ல உள்ளதெல்லாம் குர்ஆன்ல இருக்கணும்னா அப்புறம் எதுக்கு ஹதீஸ், அப்புறம் எதுக்கு ரசூல், தேவையே இல்லையே. புரிஞ்சு அவங்களுக்கு, அவங்க பேசும்போது பார்த்தா கவர்ச்சியா இருக்கும், அப்படியே மயங்கிற வேண்டியதுதான். அடிப்படை தெரியல சொன்னா வழி கெட்டு போயிட வேண்டியதுதான். இப்ப விஷயத்துக்கு வாங்க, இந்த மூன்று வசனத்தை நீங்க வச்சுக்க வேண்டும். அப்ப மார்க்கத்தை நம்ம அணுக வேண்டும் என்றால் இதை வைத்துக் கொண்டுதான் அல்லாஹுவை பற்றி நீங்கள் பேசுவதாக இருந்தாலும் சரி, ரசூலை பற்றி பேசுவதாக இருந்தாலும் சரி, மறுமையை பற்றி பேசுவதாக இருந்தாலும் சரி, மார்க்க சட்டங்களை பற்றி பேசுவதாக இருந்தாலும் சரி, இந்த மூன்று அடிப்படை உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒன்று என்ன, அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னத மனசுல எந்த விதமான தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி, அதுல எந்த விதமான சஞ்சலமும் குழப்பமும் சந்தேகமும் இல்லாம ஈமான் கொள்ளணும். அதை எதிர்த்து பேசணுங்கிற எண்ணம் இல்லாம, அதுல அப்ஜெக்ஷன் செய்யணுங்கிற எண்ணம் இல்லாம செமிழினா அதை காது கொடுத்து கேட்கணும். கேட்டதுக்கு பிறகு அதை தான் செயல்படுத்த முயற்சிக்கணும். அதுக்கு மாற்றமானதின் பக்கம் நம்முடைய கவனம், நம்முடைய செயல்பாடு சென்று விடக்கூடாது. சகோதரிகளே, இந்த ஒரு விஷயத்தை நீங்க புரிந்து கொண்டால் இப்ப குர்ஆன் எடுத்து படிச்சு பாருங்க, வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். நம்முடைய முன்னோர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் குர்ஆனை அணுகினார்கள், சஹாபாக்கள் இப்படித்தான் குர்ஆனையும் ஹதீஸையும் அணுகினார்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், நபியே இப்ப நீங்க ஜைனப கல்யாணம் பண்ணணும் சொல்லி தலாக்கானதுக்கு பிறகு. ஆனா அப்ப சட்டப்படி என்ன இருந்துச்சு சொல்லுங்க பாக்கலாம். ரஹீக் படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி ரசூல்லா நாலு மனைவிகளை கட்டி முடிச்சிருந்தாங்க. ஜெயினவ கல்யாணம் பண்றது ஐந்தாவதாக ஆகும், குர்ஆன்ல நாலு தானே இருக்குது. இப்ப நான் ஐந்த கல்யாணம் பண்ணா மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு பயந்தாங்க. அல்லாஹ் சொன்னா அத்தக்ஷன்னா, இதே ஆயத்துல இதுல 38ல, நம்ம 36 இப்ப படிச்சோம், 33ல 37ல அல்லாஹ் கேக்குறான், நபியே நீங்கள் மக்களை பயப்படுவீர்களா, நீங்கள் அல்லாஹுவைத்தான் பயப்பட வேண்டும். உடனே நபி ஜெயினவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப அல்லாஹு ஸல்லி அலா நபீனா முஹம்மத், எல்லா விஷயத்திலையும் சரி நமக்கு இந்த அணுகுமுறை தான் இருக்கும். அப்ப திரும்ப சுருக்கமா, ஒன்று கண்மூடித்தனமாக யார் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வதும் நமக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல. புரியுதா? எதையும் என்னுடைய அறிவை கொண்டுதான் நான் நிறுத்தி பார்ப்பேன், அறிவு ஏற்றுக்கொண்டதை ஏற்பேன், அறிவு மறுப்பதை மறுத்து விடுவேன் என்ற நிலைப்பாடும் சரியல்ல. நடுநிலையான பாதைதான் அல்லாஹ்வும் ரசூலும் கூறியதை நான் ஈமான் கொள்வேன் என்ற அந்த ஈமானுடைய பாதை. அப்ப அறிவு ஏன் கொடுக்கப்பட்டது? அல்லாஹ்வும் ரசூலும் கூறியதை புரிவதற்காக. அல்லாஹ் ரசூலும் கூறியதற்கு ஒத்து போகக்கூடியது எது என்பதை பிரித்தறிவதற்காக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வும் ரசூலும் கூறியதற்கு முரணானது எது என்பதை புரிந்து அதை ஒதுக்கி விடுவதற்காக. அப்ப இந்த மார்க்கம் என்று வந்து விடும்போது, இந்த மார்க்கம் தான் நேர்வழி. இந்த நேர்வழி எப்படி, இந்த நேர்வழியை நம்ம எப்படி அணுகணும், இந்த மார்க்கத்தை நம்ம எப்படி புரியணும் பார்க்கும் பொழுது, ஈமான் சமத்தா. இப்ப நீங்க வழிகட்ட கூட்டம் எல்லாரையும் நீங்க எடுத்து பாருங்க, அது தரிக்காவின் பேரால் வழிகட்டு இருந்தாலும் சரி, அல்லது கண்மூடித்தனமா நாங்க ஒரு மதுகபத்தான் எல்லா விஷயத்திலையும் பின்பற்றுவோம், சஹிஹான ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் எதையுமே பிரிச்சு பார்க்க மாட்டோம், மதுகபின் பெயரால யார் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வோம் என்று வழிகட்ட கூட்டமாக இருக்கட்டும், அல்லது இயக்கங்களின் பெயரால் வழிகட்ட கூட்டமாக இருக்கட்டும், வேற எந்த கொள்கையின் பெயரால வழிகட்ட கூட்டமாக இருக்கட்டும், அதாவது ரசூலுல்லாவை வழிகாட்டியா வைத்துக் கொள்ளாம வேறு ஒரு தனி மனிதரை தங்களுக்கு வழிகாட்டியாக வைத்துக் கொண்டு பிரிஞ்சு போன கூட்டம் யாரா இருக்கட்டும், அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆகும், இந்த மூணுல கண்டிப்பா ஒண்ணு மிஸ் ஆகும். நீங்க இதை வச்சுக்கிட்டு போய் வீட்டுல டெஸ்ட் பண்ணி பாருங்க, எழுதி பாருங்க, கண்டிப்பா மூணுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆகும். அப்ப இன்ஷா அல்லாஹ் உண்மையான நேர்வழியில இருந்த சஹாபாக்கள் சலஃபுன்னு சொல்லுவாங்க அவங்களதான், யார் அவங்க? ஒன்பதாவது அத்தியாயத்தில் நூறாவது வசனத்தில் கூறப்பட்டவர்கள். ஒன்பதாவது அத்தியாயத்தில் நூறாவது வசனம், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் ரழியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும். முந்தியவர்கள், முதலாம் அவர்கள் யார் அவர்கள்? முஹாஜிர்கள், அன்சாரிகள். அப்ப முஹாஜிர் அன்சாரிகள்ட ரசூலை தவிர இரண்டாவது ஒருத்தர் இருந்தாரா பின்பற்றுவதற்கு? யார் சொன்னாலும் ஹதீஸை காட்டுங்கம்பாங்க, யார் சொன்னாலும் அந்த ஆயத்தை காட்டுங்கம்பாங்க. அபூபக்கரே சொல்லியிருக்கட்டும், உமரே சொல்லியிருக்கட்டும், ரழியல்லாஹு அன்ஹுமா. ஹதீஸ் வந்துட்டா அபூபக்கர் தான் சொன்னதை விட்டுவாரு, உமரும் தான் சொன்னதை விட்டுவாரு, ஹதீஸின் பக்கம் வந்துருவார். ஹதீஸுக்கு தான் விளக்கம் சொல்லுவாங்களே தவிர மனிதர்கள் சொன்னதுக்கு விளக்கம் சொல்லிட்டு ஹதீஸ மறுக்க மாட்டாங்க, ஹதீஸ மாற்ற மாட்டாங்க, ஹதீஸ ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. அப்ப அந்த சமுதாயத்தை அவர்களை அழகிய முறையில் பின்பற்றக்கூடியவர்கள், புரியுதா? அவங்க யாரு? ஈமான் சமாக்தா. இப்ப சஹாபாக்களுக்கு முன்னாடி ஒரு ஹதீஸ் வந்துட்டா அவ்வளவுதான், முடிச்சு. அதை மீறி அவங்க பேசுனது கிடையாது, பேச மாட்டாங்க. அதே போலதான் தாபிஈன், புரியுதா? அப்ப இந்த ஒரு அணுகுமுறையை தான் நாமும் புரிந்து கொள்ள வேண்டும், பின்பற்ற வேண்டும். இதைத்தான் மக்களுக்கு நாம் போதிக்க வேண்டும். இதை தவிர இதற்கு முரணாக யார் நமக்கு எதை கூறினாலும் சரி, அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர்கள் நம்மை வழிகேட்டின் பக்கம் அழைக்கிறார்கள், புரியுது? அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கேளுங்க, இன்ஷா அல்லாஹ்.